Do you know what it was that Jesus rebuked and corrected his disciples for the most?
இயேசு எதற்காக தம்முடைய சீஷர்களை அதிகமாக கடிந்து கொள்ளவும் சீர்திருத்தவும் செய்தார் என்று உங்களுக்கு தெரியுமா?
That was for unbelief.
அவிசுவாசத்திற்காகத்தான்.
Now, unbelief is not generally considered to be a sin among most believers.
அநேக விசுவாசிகள் மத்தியிலே அவிசுவாசம் என்பது பாவமாக பரவலாக எண்ணப்படுவதில்லை.
Whatever you don't call a sin, you will never overcome.
இதெல்லாம் நாம் பாவம் என்று அழைக்காமல் இருக்கிறோமோ, பாவம் என்று கருதுவதிலையோ, அதிலிருந்து நாம் விடுதலை பெற முடியாது, ஜெயிக்க முடியாது.
I'll give you an example.
ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
Many people think of anger as a weakness.
அநேகர் கோபத்தை ஒரு பலவீனம் என்று எண்ணுகிறார்கள்.
Oh yeah, I cannot control my temper.
ஆம், என்னுடைய கோபத்தை என்னால் அடக்க முடியவில்லை என்று சொல்கிறார்கள்.
They don't call it a sin.
அதை பாவம் என்று அவர்கள் அழைப்பதில்லை.
It's like a weakness.
அது ஒரு பலவீனம் என்று எண்ணுகிறார்.
You know, supposing my left hand is a little weak.
என்னுடைய இடது கை சற்று பலவீனமான கையா இருக்குமானால்,
I can't lift heavy weights with it.
இந்த இட கையை வைத்து கனமான ஒரு பொருளை தூக்க முடியாது.
Okay, I say that is just weak. I use my right hand.
இது பலவீனமான கையா இருக்கிறது, ஆகவே நான் வலது கையை சற்று பலமுள்ளதா இருக்கிற அப்படின்னா இதை வைத்து நான் தூக்கட்டும் என்று தூக்குகிறேன்.
That's not a sin.
அது ஒரு பாவம் அல்ல.
If a man has a stroke and he can't use his left hand.
ஒரு மனிதனுக்கு ஸ்ட்ரோக் வியாதி வந்து ஒரு வாதம் வந்து தன்னுடைய இடது கையை பயன்படுத்த முடியவில்லை என்றால், இயக்க முடியவில்லை என்றால்,
That's not a sin.
அது அவனுக்கு பாவம் அல்ல.
But anger is not like that.
ஆனால் கோபம் அப்படி அல்ல.
Anger is a sin.
கோபம் என்பது ஒரு பாவம்.
And if you don't call it a sin, you will not be delivered from it.
அதை பாவம் என்று அழைக்காத வரைக்கும் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்காது.
You know, these people who murderers and all in the jungles who used to cut off people's heads, they don't have any conscience even about cutting off people's heads.
மக்களுடைய தலையை எல்லாம் வெட்டுகிறார்களே, காடுகளிலே வசிக்கக்கூடிய மக்கள், அவர்களுக்கு அந்த மனசாட்சி கிடையாது. தலையை வெட்டினால் அது பாவம் என்று அவர்களுக்கு மனசாட்சி உணர்த்துவதில்லை.
They can go and cut off a person's head and hang it in front of their hut.
அவர்கள் காட்டுக்குள்ளே போகிற மனிதனுடைய தலையை வெட்டி தன்னுடைய வீட்டுக்கு முன்னாக தொங்க விட்டு விடுவார்கள்.
You won't do that.
நீங்கள் அதை செய்வதில்லை.
Why you don't do it?
ஏன் நீங்கள் அதை செய்வதில்லை?
Because that is a terrible sin.
அது பயங்கரமான பாவம் என்று சொல்லுகிறீர்கள்.
And even adultery you will not fall into easily because it's a sin.
விபச்சாரம் அதிலேயும் நீங்கள் எளிதாக விழுவதில்லை, ஏனென்றால் அதையும் ஒரு பாவம் என்று எண்ணுகிறீர்கள்.
Whatever you consider to be a serious sin, you find yourself very careful to go into it.
எதையெல்லாம் சீரிய பாவம், கொடிய பாவம் என்று எண்ணுகிறீர்களோ, அதை குறித்து நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து அதை நீங்கள் தவிர்த்து விடுகிறீர்கள்.
And the same way, if you consider anger as a very serious sin, you'll stay away from it.
அதே போல கோபத்தை ஒரு சிறிய பாவம் என்று நீங்கள் எண்ணும் பொழுது நீங்கள் அதை விட்டு தூர தள்ளி விலகி
backbiting against other people.
மற்றவர்களை குறித்து புறம் கூறுவது,
that is also a serious sin.
அதுவும் ஒரு கொடிய பாவம்.
If you don't take it seriously, you'll keep on doing it all your life.
இதை நீங்கள் ஒரு சிறிய முறையில் எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் வாழ்வு முழுவதுமாய் இந்த பாவத்தை செய்து கொண்டிருப்பீர்கள்.
There are many believers in our churches who keep on talking all types of things about other people.
நம்முடைய சபைகளிலே மற்றவர்களை பற்றி பேசக்கூடிய அநேகர் புறங்கூறுகள் உண்டு.
That is a very serious sin.
அது ஒரு கொடிய பாவம்.
But if you don't see it as a sin,
இதை ஒரு பாவமாக நீங்கள் பார்க்கவில்லை,
you will keep on doing it and you will keep on defiling your heart.
நீங்கள் அந்த பாவத்தை செய்து கொண்டே இருந்து உங்களுடைய இருதயத்தை கறைப்படுத்திக் கொண்டே இருப்பீர்கள்.
If your heart is defiled, then you can't have fellowship with God.
உங்களுடைய இருதயமானது கறைப்பட்டு விட்டால் நீங்கள் தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ள முடியாது.
Another sin is being curious about the affairs of other people.
இன்னொரு பாவம் என்ன தெரியுமா? மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அறியக்கூடிய ஒரு அவா.
There is a great desire in man to always find out what all is happening in other people.
அடுத்தவருடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது, என்னென்ன வருகிறது போகிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஆசை மனிதனிடத்தில் காணப்படும்.
What all is happening in other people's homes.
மற்றவருடைய குடும்பங்களில் என்ன நடக்கிறது,
It's none of our business.
அது நம்முடைய வேலையே அல்லவே.
The Bible says, don't be a busybody in other people's matters.
மற்றவருடைய காரியங்களிலே, அந்நிய காரியங்களிலே தலையிடக்கூடாது என்று வேதம் சொல்கிறது.
In 1 Peter 4,
1 பேதுரு 4 அதிகாரம்
and verse 15
பதினைந்தாம் வசனம்,
it says, don't be a murderer, don't be a thief, don't be an evil doer, and don't be a busybody in other people's matters.
ஆகவே உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாகவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டுக் கொண்டவனாயாவது
பாடுபடுகிறார்.
இங்கே நான்கு விதமான மக்கள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருமே ஒரே விதமான சம நிலையில் இருக்கக்கூடிய பாவிகள் தான்.
லிசன் டு தீஸ் பீப்புள்.
இந்த ஜனங்களை சற்று கவனித்து பாருங்கள்.
மர்டரர்,
கொலையாளிகள்.
Do you want to be a murderer?
நீங்கள் கொலைகாரனா இருக்க வேண்டுமா?
Thief.
திருடன்.
Do you want to be a thief?
நீங்கள் திருடனா இருக்க வேண்டுமா?
Evil doer.
பொல்லாங்கு செய்கிறவன்.
You want to be an evil doer?
நீங்கள் பொல்லாங்கு செய்கிறவனா இருக்க வேண்டுமா?
I don't think any of us want to be involved in these three things.
இந்த மூன்று காரியங்களிலே நாம் யாரும் இருக்க வேண்டும் என்று விரும்புவதில்லை என்று நான் நிச்சயித்திருக்கிறேன்.
But in the fourth thing,
நான்காவது காரியம்,
many believers are like this.
அநேக விசுவாசிகள் இப்படித்தான் இருக்கிறார்கள்.
Busy body in other people's matters.
அந்நிய காரியங்களிலே மற்றவருடைய காரியங்களிலே தலையிடுவது, குறுக்கிடுவது.
You know, to put your head inside to find out what all is going on in somebody else's.
இன்னொருவருடைய குடும்பத்தில் என்ன நடக்கிறது, யார் வந்தா யாரு போனாலும் தலையிட்டுக் கொண்டு பார்ப்பது.
Who is getting married to whom?
அவங்க யாருக்கு யாரு கல்யாணம் பண்ண போறா?
Which wife is pregnant?
அந்த வீட்டில் அவங்க இன்னும் கர்ப்பமாக இல்லையா?
Why are you interested in all this?
அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு?
Her husband should be interested, not you.
அந்த பெண்ணுடைய கணவனுக்கு தான் விருப்பம் இருக்க வேண்டும். உங்களுக்கு கர்ப்பம் வாங்கிட்டோம் என்று உங்களுக்கு தேவையில்லாத
விஷயம். That is no concern of yours.
அது உங்களுடைய காரியமே அல்ல.
It is because you put your head in all these things that you never become spiritual.
இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க போய் தலையை போட்டுக்கிறதுனால தான் நீங்க இன்னும் ஆவிக்குரியவர்களை மாறாமல் இருக்கிறீர்கள்.
It's a very dangerous thing to go and put our head into other people's things.
அந்நியருடைய காரியங்களிலே நம்முடைய தலையை போட்டுக்கொள்வது என்பது ஆபத்தான காரியம்.
In the Old Testament there is a great warning about this.
பழைய ஏற்பாட்டு நாட்களில் இதை குறித்து பெரிய எச்சரிப்பே சொல்லப்பட்டிருக்கிறது.
That once the ark of God was kept in somebody's house.
வேறு ஒருவருடைய வீட்டிலே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியானது வைக்கப்பட்டிருந்தது.
And when it was kept there,
அங்கே வைக்கப்பட்ட பொழுது,
somebody opened the ark to see what is inside.
அந்த உடன்படிக்கை பெட்டியை திறந்து உள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காக தலை
விட்டார். God killed thousands of people there.
அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள்.
They put their head inside to see what is inside.
உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்கிறது என்று தலையை விட்டு பார்ப்பது.
So we have to be very careful that we don't poke our head into things which don't concern us.
ஆகவே நமக்கு தலையில் நமக்கு தேவையில்லாத காரியங்களிலே அடுத்தவர்களுடைய காரியங்களிலே நம்முடைய தலையை போட்டுக்கொள்ளக்கூடாது.
These are sins which are not serious, considered serious among believers.
இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் விசுவாசிகள் மத்தியிலே அவ்வளவு சீரியஸாக எண்ணப்படுவதில்லை.
Whatever sin you don't consider as serious.
எந்தெந்த பாவங்கள் எல்லாம் இது கொடிய பாவம் அல்ல என்று எண்ணுகிறீர்களோ,
those are the sins which we don't get rid of.
அந்த பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலையே கிடைக்காது.
Let me show you this verse.
நான் இந்த வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
1 Samuel 6.
1 Samuel 6 ஆறாம் அதிகாரம்
verse 19. It's a very serious verse here.
இங்கே மிகவும் சிறிய ஒரு வார்த்தை காணப்படுகிறது.
It says God struck down some of the men of Bethshemesh because they looked inside the ark of the Lord. He struck down all of the people, 50,000 people. And the people mourned because the Lord struck them down.
பெத்ஷிமேஷின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடினால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார்.
What happened?
என்ன நடந்தது?
The ark was something God said you must not touch, you must not look inside it.
அந்த கர்த்தருடைய உடன்படிக்கையை பெட்டியை நீங்கள் தொடவும் கூடாது, அதை உள்ளே பார்க்கவும் கூடாது என்று ஆண்டவர் உலக்கியிருந்தார்.
But 50,000 people went and lifted that lid to see what is inside.
50,000 மக்கள் அந்த உடன்படிக்கையை பெட்டியின் மூடியை திறந்து உள்ளே என்ன இருக்கிறது என்று தலையை விட்டு பார்த்தார்கள்.
And all of them died.
எல்லாரும் மரித்தார்கள்.
Isn't that a warning?
இது நமக்கு ஒரு எச்சரிப்பா இல்லையா?
Don't put your head into things that don't concern you.
உங்களுக்கு அடுக்காத காரியங்கள், உங்களை அடுத்த காரியங்களிலே போய் நீங்கள் தலையிடக்கூடாது.
Today we don't die physically, but we die spiritually.
இன்றைக்கு நாம் அடுத்தவருடைய காரியங்களில் தலையிட்டால் நான் சரீர பிரகாரமாக மறிப்பதில்லை, ஆவிக்குரிய ரீதியாக மறிக்கிறோம்.
A bad habit that we have to get rid of.
நாம் இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலையாக வேண்டும்.
And many, particularly women, are like this.
குறிப்பாக ஸ்திரீகள் அப்படி இருக்கிறாங்க.
And some of the biggest culprits are the wives of some elders.
அதிலே மிகப்பெரிய குற்றவாளிகளாக இருப்பவர்கள் சில மூப்பருடைய மனைவிமார்கள்.
They are very eager to find out this, that and the other thing about other people.
இது என்ன, அது என்ன, அவளுக்கு என்ன ஆச்சு, இவளுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறதுல அவ்வளவு ஒரு ஆர்வம்.
Why?
ஏன்?
Why you want to put your head into all these things?
இப்படிப்பட்ட காரியங்கள்ல ஏன் உங்கள் தலையை போட்டுக்கொள்கிறீர்கள்?
You mind your own business.
உங்கள் சொந்த அலுவல்களை கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள்.
You are like that, your children also become like that.
நீங்கள் அப்படி மாறிவிட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகளும்
அப்படியே மாறுவார். See it as a sin.
அதை ஒரு பாவமாய் நீங்கள் பார்க்க வேண்டும்.
Murderer,
கொலைகாரன்,
thief,
திருடன்,
evil doer,
பொல்லாங்கு செய்கிறவன்,
and those who put their head into other people's matters,
மற்றவருடைய அலுவல்களிலே தலையிடுகிறவர்கள்,
all in the same category.
இவர்கள் எல்லாரும் ஒரே நிலையிலே
இருக்கிறார்கள். So some things we don't see the sins and we keep on doing it.
இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பாவமாக பார்க்காதபடியினாலே நாம் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம்.
Anger,
கோபம்,
telling small lies,
சிறு சிறு பொய்களை சொல்லுவது,
we think that's not serious.
அது அவ்வளவு சிறிய பாவம் அல்ல என்று எண்ணுகிறோம்.
Jesus said the devil is the father of lies.
பிசாசு பொய்யர்கள் பொய்களின் தகப்பன் என்று வேண்டிய வாசி
John chapter 8.
யோவான் 8 அதிகாரம்.
John chapter 8.
யோவான் 8 அதிகாரம்.
Verse 44.
44.
The devil is a liar and he is the father of all lies.
அவன் பொய்யனாய் இருக்கிறான், பொய்க்கு பிதாவாய் இருக்கிறான் என்று சாத்தானை பற்றி சொல்கிறார்.
That means Jesus said lie is like a child produced by the devil as a father.
பொய் என்பது ஒரு குழந்தை, அதை யார் உற்பத்தி செய்தார் என்று சொன்னால் அதனுடைய தகப்பனாகிய பொய்யன்.
பட் யூ காண்ட் ஹேவ் அ சைல்ட் விதவுட் அ மதர் ஆல்சோ.
ஆனால் ஒரு தாய் இல்லாமல் ஒரு குழந்தையை பெற முடியாது.
அண்ட் தி டெவில் நீட்ஸ் அ மதர்.
ஆகவே இப்பொழுது பிசாசுக்கு ஒரு தாய் தேவைப்படுகிறது.
அண்ட் ஹி ஃபைண்ட்ஸ் யூ.
உங்களை தான் கண்டுபிடிக்கிறது தாயாக.
டு டெல் அ லை.
ஒரு பொய் சொல்வதற்கு பிசாசு உங்களை கண்டுபிடிக்கும்.
சோ when you tell a
lie, நீங்கள் பொய் பேசும்பொழுது
the devil is the father and you are the mother.
பிசாசு அந்த பொய்க்கு தகப்பன், நீங்கள் அந்த பொய்க்கு தாய்.
It may be a small lie.
அது ஒரு சின்ன பொய்யா இருக்கலாம்.
Whether the child is small or big doesn't make a difference. It's a child.
குழந்தை சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் குழந்தை குழந்தை தானே.
Small lie, big lie.
சின்ன பொய்யா இருந்தாலும் பெரிய பொய்யா இருந்தாலும்
the devil is the father.
பிசாசு தான் பொய்யின் தகப்பன்.
And you are the mother.
நீங்கள் தாய்.
I don't want to be the mother of any of the devil's children.
எந்த பிசாசுடைய பிள்ளைகளுக்கும் நான் தாயாக இருக்க விரும்பவில்லை.
That is why I never want to tell a lie.
ஆகவே தான் பொய் பேச விரும்பவில்லை.
And so if somebody asks me a question,
யாராவது என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டால்,
for which I don't want to give an answer,
அதற்கு ஒரு பதில் சொல்ல எனக்கு விருப்பமில்லை
என்றால், I won't tell a lie.
நான் பொய் பேச மாட்டேன்.
I don't want to give an answer to that.
நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல விரும்பவில்லை என்று சொல்லிவிடுங்கள்.
Because I don't want to tell you. Why should I tell you everything?
நான் எல்லாவற்றையும் ஏன் உங்களுக்கு சொல்ல வேண்டும்? நான் சொல்ல மாட்டேன்.
So we don't have to tell everybody everything, but we should not tell a lie.
எல்லாருக்கும் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் என்று தேவையில்லை, ஆனால் நாம் பொய் சொல்லக்கூடாது.
So if whatever thing you think is not serious, you will keep on being defeated by that sin all your life.
ஆகவே எதெல்லாம் சிறிய பாவம் இல்லை என்று, கொடிய பாவம் இல்லை என்று எண்ணுகிறீர்களோ அதை நீங்கள் செய்து கொண்டே இருப்பீர்கள்.
I was giving you some examples like this.
ஆகவே இது போல ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்லிக்கொண்டேன்.
Anger, கோபம், curiosity,
அந்நிய காரியங்களில் தலையிடுதல்,
and telling little lies,
சிறு சிறு பொய்களை சொல்வது.
In the same category is unbelief.
இதே ரகத்திலே தான் அவிசுவாசம் வருகிறது.
Many people don't think of unbelief as a sin.
அநேகர் அவிசுவாசத்தை பாவம் என்று எண்ணுகிறதில்லை.
Now we confess many sins to God.
நாம் தேவனிடத்திலே பல பாவங்களை
அறிக்கையிடுகிறோம். Sorry, I lusted with my eyes.
ஆண்டவரே, என் கண்களினாலே இச்சித்து விட்டேன், என்னை
மன்னியும். Sorry, I lost my temper with that person.
ஆண்டவரே, உன்னாரோடு கூட என்னுடைய கோபப்பட்டு விட்டேன், என்னை
மன்னியும். You ever confess to God saying, oh Lord, I'm sorry, I didn't trust you there.
ஆண்டவரே, இந்த இடத்திலே நான் உம்மை நம்பவில்லை, என்னை மன்னித்துக் கொள்ளும் என்று எப்பொழுதாவது சொல்கிறோம்.
I think many believers never confess that sin.
அநேக விசுவாசிகள் இதை பாவமாக அறிக்கை செய்வதே இல்லை.
Because they think that is a weakness.
அது ஒரு பலவீனம் என்று நினைக்கிறார்கள்.
I didn't trust the Lord there, that is a little weakness.
இந்த இடத்திலே நான் தேவனை நம்பவில்லை, அதனுடைய பலவீனம் என்று
நினைக்கிறார்கள். As long as you call it a weakness,
நீங்கள் அதை பலவீனம் என்று அழைக்கும்,
you will never overcome it.
நீங்கள் ஒரு காலம் அதை மேற்கொள்ளவதில்லை.
The devil wants you to think of unbelief as a weakness.
அவிசுவாசத்தை நீங்கள் பலவீனம் என்று எண்ணும்படியாய் பிசாசு விரும்புகிறான்.
Because he never wants you to overcome it.
நீங்கள் அதை ஜெயிக்க வேண்டும் என்று பிசாசு விரும்புவதில்லை.
See what the Bible says.
வேதம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம்.
Hebrews chapter 3 and verse 12.
எபிரேயர் 3 அதிகாரம் 12 வசனம்.
It says here how we can fall away from the living God.
நாம் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு என்ன வழி என்று இங்கே பார்க்கிறோம்.
That's a very dangerous thing to fall away from the living God.
ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவது என்பது ஆபத்தான ஒரு விஷயம்.
How do you fall away from the living God?
ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவது எப்படி?
It says here in verse 13, verse 12. Brothers, take care.
சகோதரரே, எச்சரிக்கையாயிருங்கள்.
So that there should not be in you an evil heart of unbelief. That will make you fall away from the living God.
ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களிலே உண்டாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்.
It doesn't say evil heart of adultery.
அங்கே பொல்லாத விபசார இருதயம் என்று சொல்லப்படவில்லை.
Yeah, that is also an evil heart.
அதுவும் பொல்லாத இருதயம் தான்.
Evil heart of hatred, that is an evil heart.
பகை என்கிற பொல்லாத இருதயம், அதுவும் பொல்லாத இருதயம் தான்.
An evil heart full of lies, that is an evil heart.
பொய்கள் உள்ள பொல்லாத இருதயம், அதுவும் பொல்லாத இருதயம் தான்.
What about a heart of bitterness? Isn't that an evil heart?
கசப்புள்ள இருதயம் எப்படிப்பட்டது? அது ஒரு பொல்லாத இருதயம் அல்லவா?
What about a proud heart? Isn't that an evil heart?
பெருமை உள்ள இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? அது தீமையான இருதயம் அல்லவா?
What about a jealous heart? Isn't that an evil heart?
பொறாமை உள்ள இருதயம் எப்படிப்பட்ட இதயம்? அது பொல்லாத ஒரு இருதயமா இருக்கிறது இல்லையா?
Out of all the possible evil hearts, the Holy Spirit picks one.
இப்படிப்பட்ட எல்லா பொல்லாத இறுதிகள் மத்தியிலையும் பரிசுத்த ஆவியான ஒரு பொல்லாத இறுதியை எடுத்து காண்பிக்கிறார். மிகவும் மோசமான ஒரு பொல்லாத இறுதியம்,
an evil heart of unbelief,
அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம்.
How many people think of unbelief as making my heart evil?
அவிசுவாசமானது என்னுடைய இருதயத்தை பொல்லாததாய் மாற்றுகிறது என்று எத்தனை பேர் எண்ணுகிறார்கள்?
Adultery, jealousy, yeah, I agree.
விபச்சாரம், பொறாமை, இது நான் ஒற்றுக்கொள்கிறேன்.
Pride,
பெருமை,
bitterness,
கசப்பு,
that is all will make my heart evil.
இவைகள் எல்லாம் என்னுடைய இருதயத்தை தீமையானதாய் மாற்றும்.
But when I don't trust God,
ஆனால் தேவனை நான் நம்பாத பட்சத்தில்,
we think that is a weakness.
அது ஒரு பலவீனம் என்று நாம் எண்ணுகிறோம்.
Now today you must change your mind.
இன்றைக்கு உங்கள் மனதை நீங்கள் மாற்றிக் கொள்ள வேண்டும்.
Believe what the Bible says.
வேதம் என்ன சொல்கிறது அதை நம்புங்கள்.
Unbelief makes your heart evil.
அவிசுவாசம் உங்கள் இதயத்தை பொல்லாததாய் மாற்றுகிறது.
And it makes you turn away from God.
அது உங்களை ஜீவனுள்ள தேவனிடத்திலிருந்து உங்களை விலக்குகிறது.
It can make you fall away from God.
தேவனிடத்திலிருந்து விழுந்து போக முடியாது செய்துவிடும்.
Because you are calling God a liar.
ஏனென்றால் நீங்கள் தேவனை பொய் என்று அழைக்கிறீர்கள்.
Supposing you are a college student.
நீங்கள் ஒரு கல்லூரி மாணவனாய் மாணாக்கனாய் இருக்கிறீர்கள், வேறு ஒரு ஊரில் படித்துக்
கொண்டிருக்கிறீர்கள்,
கல்லூரி கட்டணத்தை செலுத்த வேண்டும்.
And you telephone your father and say, please, I need 5,000 rupees to pay my fees.
உங்கள் அப்பாவுக்கு போன் செய்து, அப்பா எனக்கு உடனே 5,000 ரூபாய் வேண்டும், கல்லூரி கட்டணம் செலுத்த வேண்டும் என்று கேட்கிறீர்கள்.
And your father calls you back the next day and says, I have transferred 5,000 rupees to your bank account.
அடுத்த நாளிலே உங்களுடைய தகப்பனார் அங்கிருந்து மறுவார்த்தையாய் போன் பண்ணுகிறார், உன்னுடைய அக்கவுண்ட்டுக்கு 5,000 ரூபாயை நான் மாற்றம் செய்து விட்டேன் என்று சொல்கிறார்.
And you say, I don't believe you.
அப்பா நான் நம்ப மாட்டேன் என்று சொல்கிறீர்கள்.
Is that a serious thing?
அது ஒரு சீரியஸான காரியமா?
You are calling your father a liar.
உங்கள் அப்பாவை நீங்கள் பொய் என்று அழைக்கிறீர்கள்.
He is saying, I have transferred 5,000 rupees to your account. He says, I don't believe you.
உங்களுடைய வங்கி கணக்குக்கு 5,000 ரூபாயை மாற்றம் செய்துள்ளேன் என்று சொல்கிறார். நீங்கள் சொல்கிறீர்கள், நான் நம்ப மாட்டேன் என்று.
That is what we say to God when God says something and we don't act on it.
தேவன் ஒன்றை இப்படி சொல்கிறார், நாம் அதை அதன் அடிப்படையில் கிரியை செய்யாது இருக்கும் பொழுது தேவனை பார்த்து இப்படி தான் சொல்கிறார்.
Unbelief is calling God a liar.
அவிசுவாசம் என்பது தேவனை பொய் என்று அழைப்பது.
God says, I'll do this for you.
உனக்கு இதை செய்வேன் என்று தேவன் சொல்கிறார், நான் அதை நம்ப மாட்டேன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள்.
Haven't you heard some believers say, go, God has forsaken me.
தேவனை கைவிட்டு விட்டார் என்று சில விசுவாசிகள் சொல்கிறதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா?
How can that be?
அது எப்படி நடக்கும்?
The Bible says in Hebrews 13:5, I will never forsake you.
எபிரேயர் 13 அதிகாரத்தில் நான் உன்னை கைவிடுவதில்லை.
Verse 5.
ஐந்தாம் வசனம்,
I will never leave you nor forsake you.
நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார்.
That is never. Never means never.
ஒரு காலம் செய்வதில்லை என்று சொன்னால் இல்லை என்று தான் அர்த்தம்.
Even when I go astray, he will not leave me.
நான் அவரை விட்டு வழி விலகி சென்றாலும் கூட அவர் என்னை கைவிடுவதில்லை.
You must remember that.
நீங்கள் அதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள
வேண்டும். He will never forsake you.
அவர் உங்களை ஒரு காலம் கைவிடுபவர் அல்ல.
There was only one person who was forsaken on this earth, and that is Jesus Christ.
இந்த பூமியிலே கைவிடப்பட்டவர் என்று சொன்னால் ஒரே ஒருவர் தான் உண்டு, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
When he was hanging on the cross.
அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும்
போது, I said the other day, he was forsaken for our sin.
நான் மறுநாளிலே சொன்னது போல அவர் நம்முடைய பாவங்களுக்காக கைவிடப்பட்டவராக இருந்தார்.
Otherwise God has not forsaken anybody on this earth.
இல்லாவிட்டாலும் இந்த பூமியிலே வேறு யாரையுமே தேவன் கைவிடவே இல்லை.
Even the worst man on earth has not been forsaken.
இந்த பூமியிலே காணப்படுகிற மிக மோசமான மனிதன் கூட தேவனாலே கைவிடப்படவில்லை.
When he goes to hell, then he is forsaken.
அவன் எப்பொழுது நரகத்துக்கு போகிறானோ அப்பொழுதுதான் அவன் கைவிடப்பட்டவனாய் மாறுகிறான்.
Till he goes to hell, God is not forsaken. Even the worst man on the earth,
இந்த பூமியின் மேற்பரப்பிலே காணப்படுகிற மோசமான மனிதனை கூட தேவன் கைவிடுவதில்லை, அவன் நரகத்துக்கு போக மாட்டான்.
How can he forsake you who are a child of God?
தேவனுடைய பிள்ளையா இருக்கிற உன்னை அவர் எப்படி கைவிடுவார்?
You may go through trials,
உபத்திரவங்கள் வழியாக கடந்து செல்லலாம்.
Don't ever say God has forsaken me.
ஒரு காலம் தேவனை கைவிட்டு விட்டார் என்று சொல்ல வேண்டாம்.
He will never do it.
அவர் ஒரு காலம் அதை செய்ய மாட்டார்.
He has said, I will never. It means he will never do it.
ஒரு காலம் கைவிடுவதில் என்று சொன்னால் ஒரு காலம் அவர் கைவிட மாட்டார்.
So whatever trial you may go through, whatever difficulty,
ஆகவே நீங்கள் எந்த கஷ்டங்களுக்குள்ளாக உபத்திரங்களுக்குள்ளாக கடந்து சென்றால்,
don't call God a liar by saying God has forsaken me.
தேவனை கைவிட்டு விட்டார் அவ்வளவுதான் என்று சொல்லி தேவனை ஒரு பொய்யன் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம்.
You can say, I'm going through a hard trial now.
இப்பொழுது கடினமான ஒரு உபத்திரங்களுக்குள்ளாக கடந்து செல்கிறேன் என்று சொல்லலாம்.
But God has not forsaken me.
ஆனால் தேவனை கைவிடவில்லை.
We must always confess, God will never forsake me.
தேவன் என்னை ஒரு காலம் கைவிட மாட்டார் என்று நாம் எல்லாரும் அறிக்கை செய்ய வேண்டும்.
That is faith.
அதுதான் விசுவாசம்.
When you tell say that God is a liar, devil has forsaken me,
devan oru poyyar endru eppozhudhu solugireergal, avar ennai kai vittu vittar endru solumbodhu,
that is worse than committing adultery.
Vesitham vesaram seivadhai kaattum idhu mosamaanadhu.
Worse than committing murder.
Kolai seivadhai kaattum idhu mosamaanadhu.
Because you are calling God a liar.
Yenal neengal devaniye oru poyyar endru azhaikireergal.
He said, I'll never forsake you. You say, yes, you forsook me.
Naan unnai kai viduvudhal endru avar solugirar. Aam neer ennai kai vittu vittir endru neengal solugireergal.
So never use that word again in your language.
Aagave ungaludaiya baashiyile idhai meendumai payanpaduthave vendam.
because God will never forsake you.
தேவன் உங்களை ஒரு காலம் கைவிடுவதில்லை.
Even when you have failed, he will not forsake you.
நீங்கள் தவறிவிட்டால் கூட, தோல்வி அடைந்தால் கூட அவர் உங்களை கைவிடுவதில்லை.
Don't let the devil make you tell such a lie again.
இப்படிப்பட்ட பொய்யை மீண்டுமாய் நீங்கள் சொல்ல பிசாசுக்கு அனுமதிக்க வேண்டாம்.
Because the Lord will never forsake us.
தேவன் நம்மை கைவிடாதிருக்கிறபடினாலே,
what is the result of that?
அதனுடைய விளைவு என்ன?
See, usually we say God has forsaken us when we are going through some trial.
நாம் பொதுவாக உபத்திரங்களுக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது நாம் தேவனை கைவிட்டு விட்டார் என்று சொல்லுகிறோம்.
Some pain we are going through.
நாம் கடந்து செல்லுகிற சில வேதனைகள்.
Some sickness not healed.
குணமாக்கப்படாத சில வியாதிகள்.
See, there was a man in the Bible you read of in Philippians chapter 2.
பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரத்தில் ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
He was a very faithful servant of God.
அவன் மிகுந்த உண்மையுள்ள தேவ ஊழியக்காரனாக இருந்தார்.
It says about him, his name was Epaphroditus, Philippians 2:25.
பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே அவருடைய பெயர் எப்பாப்ரோதித்து என்று வாசிக்கிறோம்.
Paul says he is my brother,
அவன் சகோதரன் என்று பவுல் சொல்கிறார்.
My fellow worker,
என்னுடைய உடன் வேலையாள்.
My fellow soldier,
என்னுடைய உடன் சேவகன்.
And your messenger,
உங்களுடைய ஸ்தானாபதி.
He came to serve me,
அவன் எனக்கு ஊழியம் செய்யும்படியாய் உதவி செய்யும்படியாய் வந்தான்.
And then it says in verse 27, he was so sick that he almost died.
இருபத்தியேழாம் வசனத்தை பாருங்கள். அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமா இருந்தது.
Can you imagine how serious that sickness is that people say there's no hope, he will die now.
நம்பிக்கை இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மரித்து போய் விடுவார் என்று சொல்லக்கூடியவர்களை கேட்டிருக்கலாம். அவ்வளவு சீரியஸான ஒரு வியாதி.
But even in that sickness he did not say God has forsaken me.
அந்த கொடிய வியாதியிலே கூட தேவனை கைவிட்டு விட்டார் என்று அவன் சொல்லவில்லை.
How many of you have been so sick to the point of death?
உங்கள் எத்தனை பேர் மரணத்துக்கு சமீபமாய் போகும் வரைக்கும் வியாதி உள்ளவர்களாக இருந்திருக்கிறீர்கள்?
Perhaps nobody.
ஒருவேளை யாருமே இல்லை.
You have had sicknesses with a lot of pain.
உங்களுக்கு நிறைய வேதனையோடு சில வியாதிகள் வந்திருக்கிறது.
But not like this man who was sick to the point of death.
ஆனால் இந்த மனிதனை போல இல்லை, இவன் மரணத்துக்கு சமீபமாய்
போயிருந்த at that time he said God is not forsaken me.
அந்த நேரத்தில் கூட தேவனை கைவிடவில்லை என்று அவன் சொல்லவில்லை.
And so God had mercy on him.
ஆகவே அவன் மீது தேவன் இறங்கினார்.
That's what it says here. God had mercy on him and saved him from that and healed him.
அவன் மீது தேவன் இரக்கமாய் இருந்து அவனை சுகமாக்கி அவனை தப்புவித்தார் என்று
பார்க்கிறோம். There is an example in the Bible of a faithful soldier and servant of Christ.
மிகவும் உண்மையுள்ள தேவனுடைய போர் சேவகனும் தேவனுடைய ஊழியருமாய் இருக்கக்கூடிய ஒரு
மனிதனை
ஏன் அவர் வியாதிப்படும் முடியாது தேவன் அனுமதித்தார்?
Why did God allow such a faithful servant of his to be so sick to the point of death?
இப்படிப்பட்ட உண்மையுள்ள ஒரு ஊழியனை மரணத்துக்கு சமீபமா ஏன் தேவன் அனுமதித்தார்?
I don't know all the answer to that.
இதற்கெல்லாம் பதில் எனக்கு தெரியாது.
But I know God takes his servants through many trials.
ஆனால் தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை பல உபத்திரங்களின் வழியே எடுத்து செல்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன்.
It is to teach them faith.
அவர்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க
முடியாது.
தேவனை நம்பிக்கை வைக்க முடியாது கற்றுக் கொடுக்கிறார்.
And if God is taking you through a trial, it is to teach you to trust him.
உங்களை வேதனைக்குள்ளாக தேவன் எடுத்து சென்றால் அவர் மீது நம்பிக்கை வைக்க முடியாது உங்களை கற்றுக் கொடுப்பதற்காக.
Even if you don't need this message today, maybe you will need this message next month.
இந்த செய்தி இப்பொழுது உங்களுக்கு தேவைப்படாவிட்டாலும் கூட அடுத்த 3 மாதங்களோ 6 மாதங்களோ கழித்து உங்களுக்கு தேவைப்படலாம்.
Please remember it.
ஆகவே தயவு செய்து நினைவில் வைத்துக்கொள்ள.
Time comes when you are sick to the point of death.
மரணத்துக்கு சமீபமாய் போகும் வரை உங்களுக்கு ஒரு வியாதி வந்துவிட்டால்
then think of Epaphroditus.
அப்பொழுது எப்பாப்ரோதித்துவை நினைத்துக் கொள்ளுங்கள்.
Doctors say there is no hope, you can call the relatives now.
உறவினரெல்லாம் கூப்பிடுங்கள், நம்பிக்கை இல்லை, இனி பிழைக்க மாட்டார் என்று மருத்துவர் சொல்லிவிட்டார்.
To the point of death.
அவர் மரணத்துக்கு சமீபமாய் போய்விட்டார்.
What do you say then?
அப்பொழுது என்ன சொல்லுவீர்கள்?
Now no use praying.
இனிமே ஜெபிப்பதெல்லாம் பிரயோஜனம் இல்லை.
Doctor has said you can call the relatives now.
டாக்டர்கள்லாம் வந்து உங்க சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிடுங்கப்பான்னு சொல்லிட்டாரு.
So what? No hope now?
இப்ப நம்பிக்கை இல்லையா?
Think of Epaphroditus.
எப்பாப்ரோதித்துவை நினைத்துக் கொள்ளுங்கள்.
He was so sick.
அவன் எவ்வளவு வியாதிப்பட்டவனாய் மாறான்.
But he didn't give up hope.
ஆனால் நம்பிக்கையை விட்டு விடவில்லை.
God is a God who can raise the dead.
தேவன் மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடிய தேவன்.
God have mercy on me.
ஆண்டவர் என் மீது இறங்கினார்.
I don't want help to live for myself.
எனக்காக வாழ முடியாது, எனக்கு ஆரோக்கியம் தேவையில்லை.
I want help to serve you.
ஆண்டவர் உமக்கு ஊழியம் செய்ய முடியாது, எனக்கு ஆரோக்கியம் தேவை.
God have mercy on him.
ஆண்டவர் அவன் மீது இறங்கினார், அவனை எழுப்பினார்.
So never give up hope and faith no matter how serious your problem is.
உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு கொடிதா இருந்தாலும் ஒரு காலம் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை விசுவாசத்தையும் இழக்க வேண்டாம்.
We don't experience a miracle because we give up hope.
நாம் நம்பிக்கை விட்டு விட்டபடினாலே ஒரு அற்புதத்தை நாம் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறோம்.
Doctor says something and we say yeah that's right, it's all
ஒரு டாக்டர் ஏதோ ஒன்றை சொல்லிவிட்டார், அவ்வளவுதான், எல்லாம் போச்சு.
Any doctor who had examined Epaphroditus would have said call his relatives, no hope now.
எப்பாப்ரோதித்துவை எந்த மருத்துவர் சோதித்திருந்தாலும் நம்பிக்கை இல்லை, உறவினர்களை கூப்பிடுங்கள் என்று சொல்லியிருந்திருப்பார்.
But Epaphroditus said even if 100 doctors say that I'm going to pray to God.
100 டாக்டர்கள் சொன்னாலும் சரி நான் தேவனை நோக்கி ஜெபிக்க போகிறேன் என்று சொல்லியிருந்திருப்பார்.
How God is honored.
எப்படி தேவன் கனப்படுத்தப்படுகிறார்.
Man can trust him when all the doctors give up hope.
எல்லா மருத்துவர்களும் நம்பிக்கை இழந்து விட்ட நேரத்திலேயும் கூட ஒரு மனிதன் தேவனை நம்பும் பொழுது.
In the Old Testament we have an example.
பழைய ஏற்பாட்டில் நமக்கு ஒரு மாதிரி இருக்கிறது.
In 2 Chronicles 16
அதிகாரம்
2 Chronicles 16
இரண்டு நாளாகமும் 16 அதிகாரம்.
There was a wonderful king called Asa.
ஆசா என்றதான ஒரு அருமையான ஒரு ராஜா இருந்தார்.
And once we read that some army of people came to fight against him.
அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண ஒரு சேனை எழும்பி வந்தது.
And he sought the Lord.
அவன் தேவனை தேடினான்.
And God helped him.
தேவன் அவனுக்கு உதவி செய்தார்.
You read that in 2 Chronicles.
இரண்டு நாளாகமும்
you read first of all in chapter 14 first
முதலாவதாக 14 அதிகாரத்தில் நீங்கள் அதை வாசிங்க.
2 Chronicles chapter 14
இரண்டு நாளாகமும் 14 அதிகாரம்.
There was an Ethiopian man verse 9 who came against Asa the king with an army of 110 lakhs of people.
உமதா மசனத்தை பார்த்தீர்களா? எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு வந்தார்.
What a huge army that is.
எவ்வளவு பெரிய சேனை பாருங்கள், 10 லட்சம் பேர்.
And Asa verse 8 had an army of only 3 lakh people.
அதாவது எட்டாம் வசனத்திலே பார்த்தால் ஆசாவுக்கு இருந்த மக்கள் 280,000 பேர் தான்.
And another 3 lakh from Judah.
யூதாவிலே இருந்து இன்னொரு 3 லட்சம்.
Much smaller than this big army.
இந்த பெரிய சேனையை காட்டிலும் ஆசாவுக்கு இருந்தது சிறிய சேனை தான்.
What did he do?
அவன் என்ன செய்தான்?
He said in verse 11, O God,
11 வசனத்திலே சொல்கிறார், தேவனாய் கர்த்தாவே,
you can help people whether they are weak or strong, it makes no difference to you.
Balamullavunukkagilum balamillathavunukkagilum udavi seigiradhu mukkiyam.
So help us.
Agave engalukku udavi seigiradhu.
We trust in you.
Naalume nambugirom.
And in your name we come against this multitude.
Ummudaiya naamathile yeralamana indha kootathukku edhiraga varugirom.
You are our God.
Neeye engal devan.
Don't let these people prevail against you.
Manushan ummai merkulla vidadaiyum endran.
He didn't say don't let these people prevail against me. He said don't let them prevail against you.
Engalukku uragavaga merkulla vendum endru merkulla vendam endru sollavillai. Devare umakku uragavaga merkulla vendam.
In verse 12 the Lord defeated the Ethiopians.
12th vasanathile karthar and Ethiopiyare muriyalichar endru paarkirom.
Double the size army he defeated them.
அவர் இவர்களை காட்டிலும் இரண்டு மடங்கு பெரிய பட்டாளம் அவர்களை தோற்கடித்தான்.
He trusted God.
அவன் தேவனை நம்பினான்.
Then after some time,
சில நாட்கள் கழித்து,
you know, God blessed him in so many ways.
பல விதங்களிலே ஆசாவை தேவன்
ஆசீர்வதித்தார். One of the great dangers when God blesses us is we become proud.
நம்மை தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆபத்து என்னவென்றால் நாம் பெருமை அடைந்து விடுகிறோம்.
One of the saddest things that I have seen in the last 35 years.
கடந்த 35 ஆண்டுகளாக நான் பார்த்த துக்கமான காரியம் என்ன தெரியுமா?
In many many people around me.
என்னை சுற்றிலும் உள்ள பல பல மக்களிடத்தில்.
Even some in our churches.
நம்முடைய சபையிலே உள்ள ஒரு சிலர் கூட.
Wonderful young brothers.
அருமையான வாலிப சகோதரர்கள்.
Anointed by God.
தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்.
God is using them.
தேவனோடு பயன்படுத்துகிறார்.
And then they become proud.
அவர்கள் பெருமையடைய ஆரம்பித்தார்கள்.
Oh, God has used me.
தேவனை பயன்படுத்தி விட்டார்.
He has built a church through me.
என் மூலமாய் சபையை கட்டி விட்டார்.
I am a man of God.
நான் தேவ மனிதன்.
And then God forsakes them.
தேவன் அவர்களை
leaves them.
விட்டு விடுகிறார்.
He doesn't give them grace anymore.
இனிமேலும் அவர்களுக்கு கிருபையை கொடுப்பதில்லை.
He tries to work with them but they won't listen.
அவரோடு கூட கிரியை செய்ய தேவன் பிரயாசப்படுகிறார் ஆனாலும் அவர்கள் கேட்பதில்லை.
That's what happened to Asa.
ஆசாவுக்கு இதுதான் நடந்தது.
God was using him, he became proud.
தேவன் அவனை பயன்படுத்தினார், அவன் பெருமை அடைந்தவன்.
Next time some soldiers came against him.
அடுத்த முறை சில விரோதிகள்
வந்தார்கள். King of Israel came to fight against him.
எட்டாம் வசனத்திலே பார்க்கிறோம், இஸ்ரவேலின் ராஜா அவர்களுக்கு விரோதமாய் போரிட வந்தார்.
And instead of going to God again and saying Lord help us against this army.
ஆண்டவரே இந்த சேனைக்கு விரோதமாய் நாங்கள் போரிட எங்களுக்கு உதவி செய்யும் என்று தேவனிடத்திலே போவதை பார்க்கலாம்.
He took some gold and silver from the temple of God and gave a bribe to get out of this situation.
இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிக்க முடியாக கர்த்தருடைய ஆலயத்திலே போய் அங்கு உள்ள பொன்வெள்ளி எல்லாம் எடுத்து அவன் லஞ்சம் கொடுக்கிறான்.
Imagine, instead of trusting God, he gave a bribe to escape from a situation.
தேவனிடத்திலே நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக உலக மக்களிடத்திலே லஞ்சம் கொடுக்கிறான், என்னை வந்து தப்புவீங்கள் என்று சொல்லி.
You can give a bribe and escape from a situation, I know.
நீங்கள் லஞ்சம் கொடுத்து ஒரு சூழ்நிலையிலிருந்து நீங்கள் தப்பித்து விடலாம், எனக்கு தெரியும் அது.
But he didn't trust God here.
அவன் தேவனை நம்பவில்லை.
And so a prophet came to him.
ஆகவே ஒரு தீர்க்கதரிசி அவனிடத்திலே வருகிறான்.
He tells him, see, you did not trust God this time. Verse 7.
ஏழாம் வசனத்திலே பாருங்கள், இந்த முறை நீர் தேவனாய் கர்த்தரை சார்ந்து கொள்ளவில்லை என்று 16 அதிகாரம் ஏழாம் வசனத்திலே
trusted in your bribes and you trusted in some other man.
நீ உன்னுடைய நஞ்சத்தையும் நம்பி இன்னும் மற்ற மனிதர்களை நம்பி விட்டாய்.
Do you remember those old days, verse 8, when the Ethiopian came, how you defeated him?
எத்தியோப்பியர்கள் எல்லாம் வந்தபொழுது, மகா சேனையா வந்தபொழுது, கர்த்தரை சார்ந்து கொண்டபொழுது எப்படி அவர்களை உம்முடைய கையில் ஒப்புக்கொடுத்தார்?
The Lord and he set you free.
தேவனை நம்பின பொழுது அவர் உன்னை விடுவித்தார்.
And the
eyes of the Lord, verse 9, are going to and fro throughout the whole earth to look for those whose hearts are completely hid.
தம்முடைய தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை காண்பிக்கும்படியாய் கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம்.
God is looking to support people who trust him fully.
தம்மை உத்தம இருதயத்தோடு நம்புகிறவர்களை தாங்கும்படியாக தேவனுடைய கண்கள் அப்படியே சுற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறது.
Why didn't you trust God?
நீ ஏன் தேவனை நம்பவில்லை?
You know what King Asa should have done?
ஆசா என்ன செய்திருக்க வேண்டும்?
He should have humbled himself and said, "Oh God, I'm sorry. I should have trusted you. Please forgive me."
அவன் தன்னை தானே தாழ்த்தி, ஆண்டவரே என்னை மன்னித்து விடுங்கள், ஆண்டவரே நான் உம்மை நம்பவில்லை என்று சொல்லியிருக்க வேண்டும்.
Instead of saying,
சினந்து கடும் கோபம் கொண்டான்,
"How dare you speak against me like that?"
எனக்கு விரோதமாக இப்படி பேசுவதில் உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கிறது என்று
சொல்லுகிறான். Lock him up in the jail.
இவனை போய் பிடித்து சிறைச்சாலையிலே தள்ளுங்கள் என்று சொல்லுகிறான்.
It's very sad when a man who started out trusting God ends up like that.
தேவனை நம்ப ஆரம்பித்து தன்னுடைய வாழ்க்கை ஆரம்பித்த மனிதன் அவனுடைய வாழ்க்கை இப்படி முடிவது துக்கமான விஷயம்.
He went down even further.
அவன் இன்னும் கீழ் நோக்கி செல்கிறான்.
After another 3 years,
பின்னர் 3 ஆண்டுகள் கழித்து,
in verse 12,
12ஆம் வசனம்,
it says in the 39th year of his reign, he got a sickness.
ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே அவனுக்கு வியாதி வந்துவிட்டது.
Now listen to these sad words.
இந்த துக்கமான வார்த்தைகளை கவனியுங்கள்.
Don't ever forget this.
ஒரு காலம் இதை மறக்க வேண்டாம்.
Yet even in his disease he did not seek the Lord, but he sought unto the doctors alone.
அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான்.
There's nothing wrong in doctors and medicines.
டாக்டர்கள், மருந்துகள், மாத்திரைகள் இதிலே தவறு ஒன்றுமில்லை.
Thank God for all of them.
அவர்கள் எல்லாருக்காகவும் எல்லாவற்றிற்காகவும் தேவனுக்கு நன்றி.
But when you trust in doctors more than you trust in the Lord, something is seriously wrong.
நீங்கள் தேவனை நம்பாதபடிக்கு நீங்கள் டாக்டர்களை மருத்துவர்களை நம்பினால், அதிகமாக நம்பினால் அங்கே சீரியஸான ஒரு தவறு.
You can use a doctor, you can use medicine, but your trust must be in the Lord.
ஒரு டாக்டரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம், மருந்துகளை பயன்படுத்திக் கொள்ளலாம், ஆனால் உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மீது தான் இருக்க வேண்டும்.
He became very sick.
அவன் மிகவும் வியாதிப்பட்டான்.
And the more sick he became, he called more doctors.
எந்த அளவுக்கு அதிகமாக வியாதிப்பட்டனோ அந்த அளவுக்கு அதிகமாக மருத்துவர்களை தான் அழைத்தான்.
He did not seek the Lord.
அவன் தேவனை தேடவில்லை.
He did not believe that God can heal his sickness.
தேவன் தன்னுடைய வியாதியை குணமாக்க முடியும் என்று அவனால் நம்ப முடியவில்லை.
No, God cannot heal any sickness.
தேவன் வியாதிகளை எல்லாம் குணமாக்க மாட்டார்
என்று சொன்னார். He doesn't do all that.
அதையெல்லாம் அவர் செய்யவில்லை.
Doctors can heal sickness.
மருத்துவர்கள் வியாதியை குணமாக்க முடியும்.
If the doctors give up hope, then there is no hope.
மருத்துவர்கள் கைவிட்டு விட்டால் நம்பிக்கை இல்லை.
If doctor cannot heal, even almighty God cannot heal.
டாக்டர்களை குணமாக்க முடியவில்லை என்று சொன்னால் சர்வ வல்லமுள்ள தேவனும் குணமாக்க முடியாது.
That is what Asa said.
இதை தான் ஆசா சொன்னான்.
And God said,
தேவன் சொன்னார்,
ஓகே, யூ ட்ரஸ்ட் இன் தி டாக்டர்ஸ்,
சரி நீ மருத்துவர்களை நம்புகிறாயா,
லெட்ஸ் சீ வாட் தே கேன் டு ஃபார் யூ,
அவர்கள் உனக்காக என்ன செய்யட்டும் என்று பார்க்கலாம்.
யூ டோன்ட் ட்ரஸ்ட் மீ,
என்னை நம்புவதில்லையா?
யூ ரிமெம்பர் தி ஓல்ட் டேஸ், ஹவ் யூ ட்ரஸ்டட் மீ அண்ட் வாட் ஆல் ஐ டிட் ஃபார் யூ,
கடந்த காலங்களிலே நீ எப்படி என்னை நம்பினாய், நான் உனக்கு என்னெல்லாம் செய்தேன் என்று உனக்கு
தெரியுமா? Now you've got an evil heart of unbelief.
இப்பொழுது உனக்கு அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உண்டாகி விட்டது.
Man, you don't trust in me.
மனிதனை நம்புகிறாய், என்னை நீ நம்புவதில்லை.
Verse 13, therefore Asa died.
13ஆம் வசனமாகவே ஆசா நித்திரையடைந்தான், மரித்தான்.
2 years we read he was sick.
அவன் 2 வருடங்கள் வியாதியாக இருந்தான்.
In the 39th year he became sick and 41st year he died.
39ஆம் வருஷத்திலே வியாதி கண்டான், 41ஆம் வருஷத்திலே மரித்தான்.
2 years,
2 வருடங்கள்
his sickness became worse and worse.
வியாதியானது கொடூரமாய்
he was such a rich king.
இவ்வளவு பணக்கார ராஜாவாக இருந்தான்.
Call a doctor from Syria, doctor from Israel, doctor from Judah, here and there, please come heal my sickness.
சிரியாவிலிருந்து டாக்டர், யூதாவிலிருந்து டாக்டர், இந்த நாட்டிலிருந்து டாக்டர், அந்த நாட்டிலிருந்து டாக்டர் கூப்பிட்டான்.
Took the money and gave him treatment and he became worse.
அவர்கள் எல்லாரும் பணத்தை பெற்றுக்கொண்டு சிகிச்சை கொடுத்தார்கள், அவருடைய வியாதியோ மோசமாகி கொண்டே
போனது. In his disease he did not seek the Lord.
அவருடைய வியாதியிலே அவன் தேவனை தேடவில்லை.
Once upon a time he knew how to seek the Lord.
ஒரு காலத்திலே தேவனை தேடுவது என்றால் என்ன என்பதை அறிந்திருந்தான்.
You know how a person can start with faith and end up with unbelief.
ஒரு மனிதன் விசுவாசத்திலே தன்னுடைய வாழ்க்கை ஆரம்பித்து அவிசுவாசத்திலே எப்படி முடிக்கிறான் என்று பார்த்தீர்களா?
I have often thought like this.
அடிக்கடி நான் இப்படி எண்ணி பார்த்திருக்கிறேன்.
How could Asa get so many doctors?
எப்படி இத்தனை மருத்துவர்களை ஆசா பெற்றுக்கொள்ள முடிந்தது?
Because he had so much money.
அவனுக்கு அவ்வளவாய் பணம் இருந்தபடியினால்.
Think if he was a poor man.
அதுவரை அவன்
supposing he was a poor man,
அவன் ஒரு ஏழை மனிதனாக இருந்திருந்தால்,
he could not even have called one doctor.
ஒரு டாக்டரை கூட கூப்பிடுவதற்கு அவனுக்கு பணம் இருந்திருக்காது.
Sat in his heart and say, Lord, I don't have any money to call any doctor.
அவன் குடிசையிலே உட்கார்ந்து கொண்டு, ஆண்டவரே ஒரு டாக்டரை கூப்பிடுவதற்கு கூட எனக்கு பணம் இல்லை.
You are the great healer.
ஆனால் நீர்தான் குணமாக்குகிறவர்.
I trust you, please heal me.
ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன், என்னை குணமாக்கும்.
And he would have been healed.
அவன் குணமாக்கப்பட்டிருந்திருப்பான்.
But his problem was he had too much money.
அவனுடைய பிரச்சனை என்னவென்றால் அவனுக்கு நிறைய பணம் இருந்தது.
Sometimes it is a big danger when we have too much money.
நமக்கு நிறைய பணம் இருக்கும் பொழுது பெரிய ஆபத்து இருக்கிறது.
Because you don't need God then.
என்னால் உங்களுக்கு அப்பொழுது தேவன் தேவையில்லை.
Your money, you can do this and you can do that and you can do other things.
உங்கள் பணத்தை வைத்து இதை செய்யலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம்.
Please thank God if you don't have so much money.
உங்களுக்கு அவ்வளவு பணம் இல்லை என்று சொன்னால் தயவு செய்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள்.
Because you'll have to seek God.
என்னால் நீங்கள் எதை எடுத்தாலும் தேவனை தான் தேட வேண்டும்.
You can say, Lord, these rich people can go to doctors and hospitals. What about poor men like me?
ஆண்டவரே, இந்த பணக்காரர்கள் எல்லாரும் ஒரு மருத்துவமனை விட்டால் அடுத்த மருத்துவமனை டாக்டர் என்று தேடிக்கொண்டே போகிறார்கள். ஏழையா இருக்கிற என்னுடைய நிலைமை என்ன ஆண்டவரே?
Many times I have wept before God.
அநேக சமயங்களில் தேவனுக்கு முன்பாக நான் அழுதுருக்கிறேன்.
Not for myself.
எனக்காக அல்ல.
I never weep for myself.
ஒரு காலம் நான் எனக்காக அழுவதில்லை.
Never, never.
ஒரு காலம் எனக்காக அழுவதில்லை.
God makes everything work for my good.
ஏனென்றால் எல்லாவற்றையும் தேவன் என்னுடைய நன்மைக்காகவே செய்கிறார். ஏன் நான் அழ வேண்டும்?
I weep sometimes because I am not more like Jesus.
சில சமயத்தில் இயேசுவைப் போல நான் இன்னுமா இல்லையே என்று தான் அழுகிறேன்.
Then sometimes I weep when I think of poor people who are suffering.
சில சமயத்தில் பாடுபடுகிற ஏழை மக்களை பார்க்கும் பொழுது நான் அழுகிறேன்.
And I say, Lord, where will these poor people go?
ஆண்டவரே, இந்த ஏழை மக்கள் எங்கே செல்லுவார்கள்? ஆண்டவரே,
they are sick.
ஆண்டவரே, வியாதிப்பட்டிருக்கிறார்கள்.
They don't have money to go to doctors.
டாக்டர்களை போவதற்கு அவர்களுக்கு பணம் இல்லை.
They don't have money to go to a hospital.
ஆஸ்பத்திரிக்கு செல்வதற்கு கூட பணம் இல்லை. ஆண்டவரே,
please give them faith.
ஆண்டவரே, அவர்களுக்கு விசுவாசத்தை தாரும்.
Heal them.
அவர்களை சுகமாக்கும். ஆண்டவரே,
I want to encourage you.
உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன்.
Learn to trust in God.
தேவனிலே நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள்ளுங்கள்.
Those who trust in God will never be ashamed.
தேவனிலே நம்பிக்கை வைக்கிறவர்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை.
One of my favorite promises in the Old Testament is Isaiah 49.
பழைய ஏற்பாட்டிலே நான் விரும்பக்கூடிய எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வாக்குத்தத்தம் ஏசாயா 49.
Isaiah 49 in verse 23.
ஏசாயா 39 அதிகாரம் 20.
In the last part of that verse.
மூன்றாம் வசனம். அந்த வசனத்தின் கடைசி பகுதியிலே.
Can you remember this verse all your life?
இந்த வசனத்தை உங்கள் வாழ்நாள் முழுவதுமாய் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள முடியும்.
One of my favorite verses.
எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வசனம்.
The last part of verse 23.
ஏசாயா 49 அதிகாரம் கடைசி பகுதி
23
வசனம்.
லாஸ்ட் பார்ட்,
கடைசி பகுதி.
Those who wait for me will never be put to shame.
கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு காலம் வெட்கப்படுவதில்லை.
Chapter 49 verse 23.
ஏசாயா 49 அதிகாரம் 23 வசனம்.
Those who trust wait for me will never be put to shame.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ ஒரு காலம் வெட்கமடைவதில்லை.
Those who trust in him will never be put to shame.
அவரிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் காத்திருக்கிறவர்கள் ஒரு காலம் வெட்கப்படுவதில்லை.
That's a wonderful promise.
இது ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம்.
If you trust in the Lord,
கர்த்தருக்கு கர்த்தரை நம்பிக்கையா
இருந்தால், wait for him to act for you.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவரை கிரியை செய்வார் என்று காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு
போவார்கள். Lord, I'm waiting on you.
ஆண்டவரே, நான் உமக்காக காத்திருக்கிறேன்.
I trust in you.
ஆண்டவரே, உம்மிலே நம்பிக்கையா இருக்கிறேன்.
You will do this for me.
ஆண்டவரே, எனக்கு நீர் இதை செய்ய முடியும்.
It says you will never be put to shame.
அவர்கள் வெட்கப்பட்டு வெட்கப்படுவதில்லை என்று நாம் பார்க்கிறோம். கூடாத காரியம்.
It's true.
Amen.
You know, in the Old Testament we have a wonderful example.
பழைய ஏற்பாட்டில் நமக்கு அற்புதமான மாதிரிகள் இருக்கிறார்கள்.
Abraham is called the father of faith.
ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார்.
And the first time the word believe comes in the Bible is in Genesis 15.
வேதத்திலே முதல் முறை விசுவாசம் என்ற வார்த்தை வருகிற இடமானது ஆதியாகமம் 15 அதிகாரம்.
It's very interesting because that is the first time the word believe comes.
முதல் முறையாக விசுவாசம் என்கிற வார்த்தை வருகிறது. ஆகவே இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது.
Abraham was about 85 years old now.
ஆபிரகாமுக்கு 85 வயது.
And he had no children. He'd been married for many years.
அநேக ஆண்டுகளாக திருமணமாகியும் குழந்தை இல்லை.
Wife was about 75 years old.
மனைவிக்கு 75 வயது ஆகிறது.
Imagine this man, 85 years old, wife 75 years old.
சற்று கற்பனை செய்து பாருங்கள். ஆபிரகாமுக்கு 85 வயது ஆகிறது. சாராளுக்கு 75 வயது ஆகிறது.
Probably already married 30-40 years.
அவர்களுக்கு திருமணமாகியே 30-40 ஆண்டுகள் ஆகிவிட்டது.
No children.
இதுவரைக்கும் குழந்தைகளே இல்லை.
He's given up all hope of having children.
இனிமேல் பிள்ளை பெறும் என்ற நம்பிக்கை இழந்து விட்டான்.
One day God tells him.
ஒரு நாளிலே தேவன் அவனுக்கு
Genesis 15.
ஆதியாகமம் 15 அதிகாரம்.
You're going to get a great reward.
உனக்கு ஒரு பெரிய வெகுமதி கிடைக்க போகிறது.
And Abraham says, what reward, Lord? I don't even have an heir.
ஆண்டவரே, எனக்கு
without any children.
எனக்கு சுதந்திர வாளியே இல்லை ஆண்டவரே, பிள்ளைகளே இல்லை, எனக்கு என்ன வெகுமதி ஆண்டவரே?
You have not given me any children, verse 3.
மூன்றாம் வசனத்தில் ஆண்டவரே, எனக்கு பிள்ளையே இல்லையே என்று சொல்கிறான்.
What is he saying? You, I'll have a great reward.
எனக்கு பெரிய பலன் கிடைக்கும் என்று சொல்வதிலே அர்த்தம் என்ன?
And the Lord said to him.
ஆண்டவரே பார்த்து சொல்கிறார்.
You are going to get a child from your own body.
உன்னை சொந்த சரீரத்திலிருந்து உனக்கு பிள்ளை பிறக்க போகிறது.
Now come outside the tent.
இப்பொழுது கூடாரத்தை விட்டு வெளியே வா.
Look up in the sky. It was night time.
இரவு நேரம், வானத்தை அண்ணாந்து பார் என்று சொல்கிறார்.
See the stars.
நட்சத்திரங்களை எண்ணி பார்.
Can you count the stars?
அவளால என்ன முடியுமா?
That is impossible for any human being to count the stars.
நட்சத்திரங்களை எண்ணி பார்ப்பது என்பது எந்த மனிதனாலும் கூடாது.
Because there are so many millions of them.
கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் காணப்படுகிறது.
He said, you see the stars?
நட்சத்திரங்களை பார்த்தாயா?
Your descendants will be like that.
உன்னுடைய சந்ததி இது போல காணப்படுவார்கள்.
What did Abraham say?
ஆபிரகாம் என்ன சொன்னான்?
He could have said, how can that be?
அது எப்படி நடக்கும் ஆண்டவரே என்று
சொல்லிருக்கலாம். Lord, you don't know my case.
ஆண்டவரே என்னுடைய காரியம் எல்லாம் உங்களுக்கு தெரியாது ஆண்டவரே.
I am not a young 30 year old man.
நான் இளம் 30 வயது மகன் வாலிபன் அல்ல.
Have you forgotten how old I am?
நான் எவ்வளவு வயசானவன் என்று மறந்து விட்டீர் ஆண்டவரே?
I am 85 years old.
எனக்கு 85 வயது ஆகி விட்டது ஆண்டவரே.
What do you think the Lord would have said?
ஆண்டவர் என்ன சொல்லியிருந்திருப்பார்?
Oh, you are 85, eh? I forgot that. I thought you
are 85 வயசு ஆயிட்டா நான் மறந்து போயிட்டேன்ப்பா.
I thought you are a young man. Sorry.
நீ ஒரு இளைஞனான இளைய மனிதர் என்று நான் நினைத்து விட்டேன்,
பார்ப்பதற்கு
ரொம்ப எளிமையான காரியத்தை போல
தோன்றுகிறது. 85 years old
ungalku 85 vayasu vayasu nenachinga.
You know, sometimes when I read the Bible,
sila samayathile naan vedathai vaasikkum bodhu,
good to read the Bible like this,
idhu pole vedathai vaasippadhu nalladhu.
You put yourself in the place of that man,
andha manidhin irukkira edathile ungala neenga vechi paarenga,
see how you would react.
Neenga eppadi adarku pradivalithirpeergal, eppadi adai yetrukondirpeergal endru enni paarenga.
Supposing I was 85 years old,
enakku 85 vayasu irundha,
my wife is 75 years old,
enna manaviga 75 vayasu irundha,
we've been married for 45 years,
na kalyanamaagi 45 varsham aagivittadhu,
no children,
pilligale illai,
and one day God says to me, you're going to have children like the stars in the sky,
oru naalile devan vaanatha nachathirangalai pola unakku pilligal irukka pogural endru solugiraar.
What would I have said?
Naan enna sollirundirpen?
Well, I just said, I'm not so sure, Lord, whether that will happen.
ஆண்டவரே இது நடக்குமா நடக்காதான்னு எனக்கு அவ்வளவு நிச்சயம் இல்லை ஆண்டவரே.
Because this is a tough case, my case.
ஆண்டவரே என்னுடைய விஷயம் ரொம்ப கஷ்டமான காரியம் ஆண்டவரே.
I really admire this man, Abraham.
இந்த ஆபிரகாமை உண்மையாலுமே நான் பாராட்டுகிறேன்.
He believed.
அவன் விசுவாசித்தான்.
You know, this Old Testament was written in a language called Hebrew.
எபிரேய பாஷையிலே தான் இந்த பழைய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கிறது.
And the word for believe in Hebrew is the word amen.
இந்த விசுவாசம் என்கிற வார்த்தை எபிரேய மொழியிலே ஆமென் என்று போடப்படுகிறது.
In our prayer we say amen, amen, amen.
நம்முடைய ஜெபங்களிலே ஆமென் போடுகிறோமே, ஆமென், ஆமென் என்று
சொல்றோம். That is not a Tamil word.
அது தமிழ் வார்த்தை அல்ல.
You ask any Tamil scholar what is amen. They have never studied amen in Tamil.
தமிழ் புலவரை கேட்டு பாருங்கள், அவர்கள் தமிழிலே ஆமென் என்ற வார்த்தையை அவர்கள்
It is not even an English word.
அது ஆங்கில வார்த்தையும் கூட இல்லை.
It's a Hebrew word.
அது ஒரு எபிரேய வார்த்தை.
And do you know what amen means?
ஆமீன் என்கிற எபிரேய வார்த்தைக்கு என்ன பொருள் தெரியுமா?
What do you think amen means?
ஆமீன் என்ன பொருளா இருக்கும்?
For many of us amen means prayer is over, we can open our eyes now.
நம்மளே அனைவருக்கும் ஆமீன் சொன்னா அப்பா ஜெபம் முடிந்தது, கண்களை திறந்து நீ பார்க்கலாம் என்று சொல்கிறார்.
That is not the meaning of amen.
ஆமீன் என்ற வார்த்தைக்கு அது அர்த்தம் அல்ல.
Amen means I believe in the Lord.
Amen என்றால் நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்.
I believe it will be exactly like I prayed.
நான் ஜெபித்த விதமாகவே நடக்க போகிறது என்று விசுவாசிக்கிறேன்.
So if you don't believe, you cannot say amen.
ஆகவே ஒரு ஜெபம் செய்ததுக்கு அப்புறம் அதுக்கு விசுவாசம் இல்லனா ஆமென் நீங்க சொல்ல கூடாது.
Supposing somebody prays some fantastic thing.
யாரோ ஒருத்தர் அற்புதமாய் ஜெபம் பண்றுகிறார்.
I can't believe that.
என்னால அந்த ஜெபத்தை நம்ப முடியல.
I can't say amen.
நான் ஆமென் சொல்ல கூடாது.
I say, Lord, I can't believe it.
ஆண்டவரே அவர் சொல்றதால என்னால நம்ப முடியவில்லை.
Amen means I believe that what is just prayed, I agree it will
Amen
happen like that. Amen
என்று சொன்னால் இவர் ஜெபித்ததை முழுமையா நான் ஒத்துக்கொள்கிறேன், அது நடக்கும் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன்.
It's a Hebrew word which means believe.
அது எபிரேய பாஷை, அதனுடைய அர்த்தம் நான் விசுவாசிக்கிறேன்.
In verse 6 it says Abraham said amen to the Lord.
ஆறாம் வசனம் ஆபிரகாம் தேவனுக்கு ஆமென் சொன்னான்.
The Lord said you're going to have seed like the stars of heaven. Abraham said amen.
வானத்து நட்சத்திரங்களைப் போல உடைய சந்ததி பெருகும் என்று ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறார், ஆமென் என்று ஆபிரகாம் சொல்கிறார்.
That is faith.
இதுதான் விசுவாசம்.
Faith is to believe that what God has promised you will get.
உங்களுக்கு இது கிடைக்கும் என்று தேவன் எது வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அது கிடைக்கும் என்று நம்புவதுதான் விசுவாசம்.
First of all you must see whether God has promised it.
முதலாவதாக அதை வாக்கு பண்ணியிருக்கிறார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும்.
You can't claim something God has not promised.
தேவன் உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுக்காத ஒரு காரியத்தை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது.
So many people are praying for things God has not promised.
அநேகர் ஆண்டவர் வாக்கு பண்ணாத காரியங்களுக்காக
God, I want a 5-bedroom house.
ஆண்டவரே எனக்கு 5 படுக்கை அறை கொண்ட வீடு வேண்டும்.
Where does it say in the Bible that you
வேதத்தில் அது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது?
Can't find it.
அதை கண்டுபிடிக்க முடியாது.
That is not, you can't have faith for something God has not promised.
தேவன் வாக்கு பண்ணாத ஒரு காரியத்திற்கு உங்களுக்கு விசுவாசம் இருக்க முடியாது.
See, I would like to have some hair on my head like all of you.
உங்கள எல்லாரையும் போல எனக்கும் தலையில முடி இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
Particularly when we go out in the sun without hair it is quite difficult.
குறிப்பாக வெயில்ல இப்படி தாண்டி போகும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு வெயில்ல.
Supposing I say,
நான் சொல்றேன்,
Lord, I'm going to have hair on my head like the stars in the sky.
ஆண்டவரே வானத்தின் நட்சத்திரங்களைப் போல என் தலையிலே முடி இருக்க போகிறது, முளைக்க போகிறது என்று
விசுவாசிக்கிறேன்.
Amen.
And tomorrow I wake up.
அடுத்த நாள் காலையிலே விழித்து பார்க்கிறேன்.
I look in the mirror.
கண்ணாடியை பார்க்கிறேன்.
Oh, still the same bald head.
அதே வழுக்கு தலை தான் இருக்கிறது.
I said amen yesterday.
நேற்று தான் ஆமென் சொன்னேன்.
Where is the promise?
அந்த வாக்குத்தத்தம் எங்கே இருக்கிறது?
Yeah, there is a promise.
வாக்குத்தத்தம் இருக்கிறது.
I'll show you the promise where I'll get hair on my head.
என் தலையிலே நிறைய முடி இருக்க போகிறது என்கிற வாக்குத்தத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
Philippians chapter 1.
பிலிப்பியர் 1 அதிகாரம்.
Sorry, chapter 3.
3 அதிகாரம்.
Philippians 3.
பிலிப்பியர் 3 அதிகாரம்.
Verse 21.
21 வசனம்.
He will change the body of my humble state into the conformity of the body of his glory.
நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் என்று 3 அதிகாரம் 21 வசனத்திலே வாசிக்கிறோம்.
Jesus had a lot of hair on his head.
இயேசுக்கு நிறைய முடி தன்னுடைய தலையில இருந்தது.
Here is a promise that one day I will have hair on my head.
ஆக ஒரு நாளில் எனக்கு என்னுடைய தலையில நிறைய முடி இருக்கும் என்ற ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது.
And I guarantee you will see me like that one day.
ஒரு நாளில் நீங்கள் அப்படி என்னை பார்க்க போகிறீர்கள் என்று சொல்லி உத்தரவாதத்தோடு கூட சொல்கிறேன்.
You have to wait a little for that.
ஆனால் கொஞ்சம் நீங்கள் காத்திருக்க வேண்டும். அவ்வளவுதான்.
Not tomorrow.
நாளைக்கு அல்ல.
But one of these days when Jesus comes.
ஆனால் இயேசு வருகிற அந்த ஒரு நாளிலே.
It's a promise.
அது ஒரு வாக்குத்தத்தம்.
I will have a body just like this.
அவருக்கு இருக்கக்கூடிய அதே சரீரத்தை போலவே நானும் ஒரு சரீரத்தை பெற்றுக்கொள்வேன். என்னுடைய தலை முடியினாலே நிறைந்திருக்கும்.
அப்பொழுது
என்னுடைய கண்ணாடிகளை நான் போட்டிருக்க மாட்டேன். என்னுடைய கண் பார்வை கூரியதா இருக்கும்.
என்னுடைய
தலை முடியானது நிறைத்து போயிருக்காது. அவருடைய சரீரத்தை போலவே அது இருக்கும். அற்புதமான காரியம். அது ஒரு வாக்குத்தத்தம்.
But there is, it is in the future.
ஆனால் அது எதிர்காலத்திலே நடக்க போகிறது.
Not today or tomorrow.
இன்றைக்கோ நாளைக்கோ அல்ல.
So there are certain promises in the Bible which can come only in the future.
ஆகவே சில வாக்குத்தத்தங்கள் எதிர்காலத்திலான நமக்கு கிடைக்க போகிறது.
For example.
உதாரணமாக.
Supposing I pray, Lord, we don't want any more mosquitoes in Tamil Nadu.
தமிழ்நாட்டிலே கொசுவே இருக்க கூடாது ஆண்டவரே.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தினாலே என்று ஜெபிக்கிறேன்.
Yeah, that will happen.
But அது நடக்கும்.
When Jesus comes.
ஆனால் இயேசு வரும்பொழுது.
There'll be no more mosquitoes. I guarantee there'll be no mosquitoes.
இயேசு வரும்பொழுது கொசுக்கள் ஒன்று கூட இருக்காது. நான் கேரண்டியோடு கூட சொல்கிறேன்.
No chicken gunya, nothing.
Chicken gunyaவும் இருக்காது.
Definitely when Jesus comes.
கண்டிப்பாக இயேசு வரும்பொழுது.
I can guarantee that.
நான் அதை உத்தரவாதத்தோடு சொல்ல முடியும்.
We can't pray there'll be no snakes, no thorns.
முள்ளே இருக்க கூடாது, பாம்பே இருக்க கூடாது. இப்பொழுது நான் ஜெபிக்க முடியாது.
But at a particular time.
ஆம், அது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே தான்.
So there are many promises in the Bible, but God says that is not yet time for that.
அநேக வாக்குத்தத்தங்கள் வேதத்திலே காணப்படுகிறது, ஆனால் அதற்கேற்ற காலம் இன்னும் வரவில்லை.
Lord, I want hair on my head.
ஆண்டவரே, தலையிலே முடி வேண்டும்.
I want to take off my glasses.
என்னுடைய கண்ணாடிகளை கழட்ட வேண்டும்.
God says I'll give it to you, but you got to wait a little.
நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் கொஞ்சம் தருகிறேன், கொஞ்சம் காலம் காத்திருக்க வேண்டும்.
Yeah, I'm willing to wait.
நான் காத்திருக்க ஆயத்தமா இருக்கிறேன்.
But there are some other promises for now.
ஆனால் ஒரு சில வாக்குத்தத்தங்கள் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது.
Take Romans 6:14.
ரோமர் 6:14.
Romans 6:14 says sin will not rule over you.
பாவம் உங்களை மேற்கொள்ளாது, உங்களை
ஆளாது. You are under grace.
ஏனென்றால் நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம்.
When is that?
அது எப்பொழுது?
Is it after Jesus comes I'm going to come under grace?
இயேசு வந்ததற்கு பிறகு நான் கிருபைக்கு கீழாய் வரப்போகிறேனா?
No.
இல்லை.
That is for now.
அது இப்பொழுது. இன்றைக்கு.
Body becoming like his body, that is in the future.
என்னுடைய சரீரம் அவருடைய சரீரத்தை போல மாறுவது என்பது எதிர்காலத்திலே.
But overcoming sin, that is now.
ஆனால் பாவத்தை மேற்கொள்வது என்பது இப்பொழுது.
So those things which God wants to give me now, I must take now.
ஆகவே இப்பொழுது தேவன் எனக்கு என்று கொடுக்க வேண்டிய காரியங்களை நான் இப்பொழுது எடுத்துக்கொள்ள வேண்டும்.
Those things which I will get in the future, I'm willing to wait for that.
எதிர்காலத்திலே தேவன் எனக்கு கொடுக்க போகிற காரியங்களுக்காக நான் காத்திருக்க வேண்டும்.
I'm not praying that today there should be no mosquitoes coming into my house.
இன்றைக்கு என்னுடைய வீட்டுக்கு கொசுவே வரக்கூடாது என்று நான் ஜெபிப்பதில்லை.
I'm not saying today there should be no more cockroaches in my house, no lizards, nothing.
என்னுடைய வீட்டில் ஒரு பல்லி கூட வரக்கூடாது, ஒரு கரப்பான்பூச்சி கூட வரக்கூடாது என்று சொல்லி நான் இப்பொழுது ஜெபிப்பதில்லை.
How can that be? I don't pray such things.
நான் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபிப்பதில்லை.
One day when Jesus comes there'll be no cockroaches, no lizards in my house.
ஒரு நாளிலே இயேசு வரும்பொழுது என்னுடைய வீட்டிலே பல்லிகளும் இருக்காது, கரப்பான்பூச்சிகளும் இருக்காது.
But these things will remain until Jesus comes.
ஆனால் இயேசு வரும் வரை இவையெல்லாம் இருக்கத்தான் செய்யும்.
But I can say there should be no sin in my house today.
ஆனால் என் வீட்டிலே பாவம் இருக்க கூடாது என்று நான் இப்போது சொல்ல முடியும்.
Let there be cockroaches, let there be lizards, let there be mosquitoes.
கரப்பான் பூச்சிகள் இருக்கட்டும், பல்லிகள் இருக்கட்டும், கொசுக்கள் இருக்கட்டும்.
But no sin.
ஆனால் பாவம் இருக்க கூடாது.
That is for now.
அது இப்போது தேவைப்படுகிற ஒரு காரியம்.
So we must know what are the promises we can enjoy now.
ஆக இப்பொழுது நாம் அனுபவிக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் என்ன என்பதை அறிந்திருக்க வேண்டும்.
I must have faith for that.
அதற்கென்று விசுவாசம் எனக்கு இருக்க வேண்டும்.
Lord, I believe you can do this now.
ஆண்டவரே, இதை நீர் இப்பொழுது செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன்.
But other things in the future.
ஆனால் மற்ற காரியங்கள் எல்லாம் எதிர்காலத்திலே தான்.
Why should I miss what God wants me to have now?
இப்பொழுது நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் தீர்மானித்த காரியங்களை ஏன் நான் இப்பொழுது தவறவிட வேண்டும்?
God told Abraham.
ஆகவே தேவன் ஆபிரகாமை பார்த்து,
you will have a son.
உனக்கு ஒரு குமாரன் உண்டாகும், பிறப்பான்.
Of course he had to wait for some time.
அதற்கும் சில காலங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது.
He waited about 15 years.
அவன் 15 ஆண்டுகள் காத்திருந்தான்.
He was 100 years old.
அவன் 100 வயதாகும் பொழுது,
and he got a son.
அவனுக்கு ஒரு மகன் பிறந்தான்.
And from that son,
அந்த மகனிலிருந்து
many other children came.
பல பிள்ளைகள் பிறந்தார்கள்.
And now it has become like the stars of heaven.
இப்பொழுது வானத்து நட்சத்திரங்களைப் போல அவர்கள் மாறிவிட்டார்கள்.
But what I want you to see in the Old Testament is,
பழைய ஏற்பாட்டில் நீங்கள் என்ன பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்,
Abraham, Isaac and Jacob, God called the God of Abraham, God of Isaac, God of Jacob.
ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, தேவன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று அழைக்கப்படுகிறார்.
That's how he's called in the Old Testament.
இப்படித்தான் பழைய ஏற்பாட்டில் அவர் அழைக்கப்படுகிறார்.
God of Abraham, Isaac and Jacob.
ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவனே.
But have you noticed one thing? I was studying the Bible.
நான் வேதத்தை படிக்கும் பொழுது ஒரு காரியத்தை கவனித்தேன்.
Abraham's wife was barren.
ஆபிரகாமின் மனைவி மலடியாக இருந்தாள்.
He prayed, trusted the Lord. He got a child.
அவன் ஜெபித்து கர்த்தரை நம்பினான், ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டான்.
He got a son called Isaac.
ஈசாக் என்ற அந்த மகனை பெற்றுக்கொண்டான்.
And Isaac got married.
ஈசாக்கு திருமணமானது.
You read about that in chapter Genesis 26.
ஆதியாகமம் 26 அதிகாரத்தில் அதை குறித்து வாசிக்கிறோம்.
Verse 20.
20 வசனம்.
Isaac was 40 years old when he married Rebecca.
ஈசாக்கு ரெபேக்காளை திருமணம் செய்யும்பொழுது அவனுக்கு 40 வயதாக இருந்தது.
And he prayed.
அவன் ஜெபித்தான்.
And he prayed for 20 years.
20 ஆண்டுகளாக ஜெபித்துக் கொண்டே இருந்தான்.
How many years he prayed?
எத்தனை ஆண்டுகள் ஜெபித்தான்?
20 years.
20 ஆண்டுகளாக ஜெபித்தான்.
Why? Because his wife was barren.
ஏனென்றால் அவனுடைய மனைவி மலடியாக இருந்தாள்.
See, he was married when he was 40.
40 வயதாக இருக்கும் பொழுது அவனுக்கு திருமணமானது.
Verse 20.
34 வசனம்.
No. Chapter 25, verse 20.
25th வசனம், 20th. 25th அதிகாரம், 20th வசனம்.
He was 40 years old when he got married.
அவனுக்கு திருமணமான பொழுது 40 வயதாக இருந்தது.
Verse 26, he was 60 years old when Jacob was born.
26th வசனத்திலே பார்க்கிறோம், யாக்கோபு பிறக்கும் பொழுது அவனுக்கு 60 வயதாக இருந்தது.
So, 20 years he had no children.
ஆகவே 20 ஆண்டுகளாக அவனுக்கு பிள்ளை இல்லை.
What did he do for 20 years?
அவன் 20 ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருந்தான்?
20 years.
20 ஆண்டுகள்.
Verse 21.
21st வசனம்.
He prayed.
அவன் ஜெபித்தான்.
1 year.
ஒரு வருஷம்,
2 years,
2 வருஷம்,
3 years,
3 வருஷம்,
4 years,
4 வருஷம்,
5 years,
5 வருஷம்,
10 years,
10 வருஷம்,
15 years,
15 வருஷம்.
The doctor said, no hope.
டாக்டர்கள் சொன்னார்கள், நம்பிக்கை இல்லை என்று.
Some serious problem, your wife cannot have a child.
மனைவிக்கு ஏதோ சிறிய பிரச்சனை இருக்கிறபடினாலே குழந்தையை பெற முடியாது.
But
ஆனால்
Isaac kept on praying.
ஈசாக்கோ ஜெபித்துக் கொண்டே இருந்தான்.
He didn't give up praying just because the doctor said, oh, no hope.
மருத்துவர்கள் நம்பிக்கை இல்லை என்று சொன்னபடினாலே ஜெபிப்பதை அவன் நிறுத்திவிடவில்லை.
Prayed and finally verse 21, the Lord answered after 20 years and his wife conceived.
ஜெபித்து 21st வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் வேண்டுதலை கேட்டு மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள்.
Because he knew how his mother also prayed for so many years and how he was born.
தன்னுடைய தாய் எவ்வளவு ஆண்டுகளாக ஜெபித்து தான் பிறந்ததை அவன் அறிந்திருந்தான்.
His father had prayed. Then he got a son called Jacob.
அவருக்கு யாக்கோபு என்கிற பிள்ளை ஒரு மகன் பிறந்தான்.
And Jacob marries Rachel.
இப்பொழுது யாக்கோபு ராகேலை திருமணம் செய்கிறான்.
And Rachel was barren, we read.
மீண்டும் ஆய் வாசிக்கிறோம், ராகேல் மலடியாக இருந்தாள்.
We read that in Genesis chapter 29.
ஆதியாகமம் 29th அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம்.
It says here that verse 31.
21st வசனத்திலே பார்க்கிறோம்.
Chapter 29 verse 31.
29th அதிகாரம்
31.
31st வசனம் பார்க்கிறோம்.
Rachel was barren.
அங்கே ராகேலோ மலடியாக இருந்தாள் என்று வாசிக்கிறோம்.
That was his favorite wife.
அவளுக்கு பிடித்த மனைவி.
No child.
ஆனாலும் பிள்ளை இல்லை.
See how Abraham, Isaac, Jacob, all of them, their wives were barren.
பார்த்தீர்களா, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு இவருடைய மனைவிமார்கள் எல்லாரும் மலடியாக இருந்தார்கள்.
I think Jacob also prayed.
யாக்கோபும் ஜெபித்திருந்திருப்பான் என்று
கிராண்ட்ஃபாதர் வாஸ் லைக் திஸ்
எங்க தாத்தா அப்படி இருந்தார்
கிராண்ட்மதர் வாஸ் லைக் திஸ்
பாட்டிக்கும் பாட்டியும் மலடியா இருந்தார்
மை மதர் வாஸ் லைக் திஸ் ஃபார் 20 இயர்ஸ்
என்னுடைய அம்மாவும் 20 ஆண்டுகள் பிள்ளை இல்லாத இருந்தார்
ரேச்சல் வித்out a child
இப்பொழுது ராகேலும் பிள்ளை இல்லாமல்
இருந்தார் I'm going to pray
நான் ஜெபிக்க போகிறேன்
and he prayed and prayed and prayed and prayed
அவன் ஜெபித்து 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 இருந்தான்
and then finally
கடைசியாக
he got a child
ஒரு பிள்ளை பிறந்தது
named him Joseph
யோசேப் என்று பெயர் வைத்தான்
Oh, what a wonderful plan God had for Joseph.
யோசேப்புக்கு என்ன அருமையான ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருந்தார்.
See the whole story in the rest of Genesis is all based on Joseph.
அந்த ஆதியாகமத்தில் உள்ள மீதி புத்தகங்கள் எல்லாம் யோசேப்பை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட சரித்திரம்.
Came through a barren mother.
ஒரு மலடியாய் இருந்த ஒரு தாயினிடத்திலிருந்து வந்த யோசேப்பு.
See it says here in Genesis chapter 30 verse 22.
ஆதியாகமம் 30 அதிகாரம் 22 வசனத்திலே வாசிக்கிறோம்.
God remembered Rachel and gave heed to her and opened her womb.
தேவன் ராகேலை நினைத்தருளினார் அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பந்தரிக்கும் அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை
பெற்றார்
தேவன் நிந்தையை நீக்கிவிட்டார் கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொன்னாள் அவனுக்கு யோசேப் என்று பெயரிட்டாள்
So what I'm trying to show you is
உங்களுக்கு நான் என்ன காண்பிக்க விரும்புகிறேன்
Some of these great men that were born in the Old Testament
பழைய ஏற்பாட்டில் பிறந்த மிகப்பெரிய புருஷர்கள் Isaac,
Jacob,
Jacob,
Joseph,
Yosef.
They were all born to mothers who were barren for so many years.
அநேக ஆண்டுகளாக பிள்ளை இல்லாத மலடியா இருந்த தாய்களுக்கு பிறந்த பிள்ளைகள்.
The father and mother prayed.
தகப்பனும் தாயும் ஜெபித்தார்கள்.
Never mind what the doctors say.
டாக்டர்கள் என்ன சொன்னாலும் அதை பொருட்படுத்தவில்லை. ஆண்டவரே,
you have a purpose.
உமக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது.
How terrible it would have been if Abraham had given up.
ஆபிரகாம் நம்பிக்கை அவன் விட்டிருந்தால் எவ்வளவு பரிதாபமாயிருந்திருக்கும்
Those who wait for me will never be ashamed.
எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை
This is the first book in the Bible.
இதுதான் வேதத்தின் உள்ள முதல் புத்தகம்
And these great men of God.
இந்த மிகப்பெரிய தேவ மனிதர்கள்
Abraham,
ஆபிரகாம்,
Isaac,
ஈசாக்கு,
Jacob,
யாக்கோபு,
Joseph,
யோசேப்பு.
You see how they came out of barrenness.
மலட்டு தன்மையிலிருந்து பிறந்தவர்கள் பார்த்தீர்களா
Barren women.
மனடியாயிருந்த ஸ்திரீகள்
and husband and wife pray and pray and pray
கணவனும் மனைவியும் ஜெபித்து ஜெபித்து
15 years 20 years
15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள்
finally someone is born
கடைசியாக யாரோ ஒருவர் பிறக்கிறார்
It's amazing stories like this in the Old Testament.
பழைய ஏற்பாட்டில் இப்படி வியக்கத்தக்க சரித்திரங்கள் இருக்கிறது.
In 1 Samuel you see another case like that.
1 சாமுவேல்ல இன்னொரு காரியத்தை நான் பார்க்கிறோம்.
There was another woman there called Hannah.
அங்கே அன்னாள் என்கிற இன்னொரு ஸ்திரீ இருக்கிறாள்.
She was also barren.
அவளும் மனடியாயிருந்தாள்.
barren for so many years
aneka aandugalaga maladiyagave pilli illamal irundha
and she wept 1 samuel 1:10 she wept bitterly before the lord
ange oru naalile kaatharukku munbaga megavum manangasandhu aludha
prayed and wept and prayed and wept
jebithu aludhu manangasandhu aludhal
and god answered her prayer
devan andha jabathirku badhil koduthaar
and she got a child
அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது.
And you know who that child was?
அந்த பிள்ளை யார் தெரியுமா?
Samuel.
சாமுவேல்.
Supposing she had stopped praying.
ஜெபிப்பதை நிறுத்தியிருந்தா?
Yeah, Lord, okay, the doctors have given up hope. There's no use my praying now.
ஆண்டவரே, டாக்டர் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். இப்பொழுது இனிமே ஜெபித்து பிரயோஜனம் இல்லை.
Imagine if she had stopped praying.
அப்படி ஜெபிப்பதை நிறுத்தியிருந்தால் என்ன நடந்திருக்கும்?
Samuel was the one who changed the history of Israel.
இஸ்ரவேலின் சரித்திரத்தை மாற்றினவரே சாமுவேல் தீர்க்கதரிசி.
He was the prophet who anointed David to be king.
தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணின வல்லமையான தீர்க்கதரிசி சாமுவேல்.
Came through one woman who didn't give up praying.
ஜெபத்தை விட்டுவிடாத ஒரு ஸ்திரீ மூலமாய் அந்த சாமுவேல் வந்தான்.
I want to ask you now.
உன்னை பார்த்து கேட்கிறேன்.
Is it possible that you have missed the will of God in some area in your life because you stopped praying?
உங்கள் வாழ்க்கையிலே சில பகுதிகளிலே நீங்கள் ஜெபிப்பதை நிறுத்தினபடியாலே சில காரியங்களை எழுந்துவிட்டீர்களோ
said okay there is no hope now
சரி இனிமேல் நம்பிக்கை இல்லை என்று நிறுத்திவிட்டீர்கள்
I'll give up
நான் அதை விட்டு விடுகிறேன்
you didn't pray for 15 or 20 years
10 15 ஆண்டுகள் நீங்க ஜெபிக்கவில்லை
you prayed about 10 or 15 weeks
10 15 வாரங்கள் மட்டுமே ஜெபித்தீர்கள்
and you gave up
நீங்க விட்டு விட்டீர்கள்
that's what jesus said
இதுதான் இயேசு சொன்னார்
when the son of man comes will he find faith on the earth
மனுஷகுமாரன் திரும்ப வரும்பொழுது இந்த பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ
luke chapter 18
லூக்கா 18 அதிகாரம்
And verse 8.
எட்டாம் வசனம்.
When the Son of Man comes, will he find faith on earth?
மனுஷ குமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ?
What is the mark of that faith?
இந்த விசுவாசத்தின் அடையாளம் என்ன?
See the previous story.
அதற்கு முன்னே உள்ளதான கதையை பாருங்கள்.
A widow who went to the judge and said, give me protection against my adversary.
நியாயாதிபதியினிடத்தில் சென்ற அந்த விதவை எனக்கு பாதுகாப்பு தாரும் 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 என்று ஜெபித்துக் கொண்டே இருந்தாள்.
I believe that is how we must go to God.
இப்படித்தான் நாம் தேவனிடத்தில் போக வேண்டும் என்று நான் நம்புகிறேன்.
Jesus said,
இயேசு சொன்னார்,
Think of that unrighteous judge, how he helped that widow because she kept on going to him.
அவள் தொடர்ந்து அவனிடத்தில் சென்று கொண்டே இருந்தபடினாலே அநீதியுள்ள நியாயாதிபதி எப்படி நியாயம் செய்தார் என்று பாருங்கள்.
Verse 7, don't you think God will bring justice for his elect who cry to him day and night?
ஏழாம் வசனம், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய
தம்மால் தெரிந்துள்ளப்பட்டவர்களுக்கு, God do this for me.
தேவனே 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 எனக்கு இதை செய்யும் என்று சொல்கிறவர்கள்,
will he delay long over them?
அவர்களிடத்திலே தேவன் இரக்கம் செய்யாமல் இருப்பாரோ?
I tell you, he will bring about justice for him speedily.
அவர் அவருடைய விஷயத்திலே சீக்கிரமாய் அவர் நியாயம் செய்வார்.
But when the Son of Man comes, will he find such faith on the earth?
ஆனால் மனுஷகுமாரன் வரும்பொழுது இப்படிப்பட்ட விசுவாசத்தை பூமியிலே காண்பாரோ?
You know, I have heard some amazing stories of faith.
சில வியக்கத்தக்கதான விசுவாச கதைகளை சரித்திரங்களை கேட்டிருக்கிறேன்.
I'll tell you two such stories. I believe they are true.
ரெண்டு அப்படிப்பட்ட கதையை சொல்ல போறேன். அது உண்மையான கதை என்று நான் நம்புகிறேன்.
Because the people who, you know, there are many stories people tell. I don't believe all of them.
நிறைய கதைய ஜனங்கள் சொல்வாங்க. எல்லா கதையும் நான் நம்புறது கிடையாது.
But these are two stories of people who were raised from the dead.
இந்த இரண்டு மனிதர்கள் மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தவர்கள்.
And it's very many people talk about it, but it's very difficult to believe it.
அநேகர் இதை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் நம்புவது ரொம்ப கஷ்டமா இருக்கு.
But these two stories I believe.
இந்த இரண்டு சரித்திரங்கள்.
There was a born again woman whose husband was unconverted.
ஒரு மீண்டுமாய் மறுபடியும் பிறந்த ஒரு ஸ்திரீ இருக்கிறார்கள். அவருடைய கணவன் ரட்சிக்கப்படவில்லை.
This is many many years ago in America. And one day,
ஒரு நாளிலே
her husband died.
தன்னுடைய புருஷன் மரித்து விட்டான்.
She put everybody out of the room.
எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விட்டாள்.
And she knelt down beside her husband's body.
தன்னுடைய புருஷனுடைய மறித்து போன சடலத்தின் பக்கத்திலே முழங்கால் படிக்கிறார்.
God, you cannot take him away.
ஆண்டவரே, நீர் என்னுடைய கணவனை எடுக்க முடியாது.
He is not saved yet.
இன்னுமாய் என்னுடைய கணவன் மனம் திரும்பவில்லை.
You can't take him away.
ஆண்டவரே, நீர் ஒரு காலம் அவரை எடுத்துக்கொள்ள முடியாது.
I think she knelt there and prayed for nearly 24 hours.
அவள் அந்த சடலத்தின் பக்கத்திலே முழங்கால் படிக்க 24 மணி நேரங்களுக்கு அதிகமாய் ஜெபித்தாள்.
And he got up from the dead.
மரித்தவர் உயிரோடு அவர் வந்து விட்டார்.
Now, if one Pentecostal man wrote this book, I may not have believed it.
ஒரு பெந்தெகோஸ்தே நபர் இந்த கதையை எழுதியிருந்தால் நான் நம்ப மாட்டேன்.
Because they tell all types of stories.
எல்லாவிதமான கட்டுக்கதையிலும் எழுதி விடுவார்கள்.
But this story was written by a Baptist man who does not believe in miracles.
அற்புதங்களிலே நம்பிக்கை இல்லாத பாப்டிஸ்ட் சபையை சேர்ந்தவர் இந்த சம்பவத்தை எழுதியிருக்கிறார்.
So I believe it's true.
ஆகவே இது மெய் என்று நான் நம்பினேன்.
And he says there,
அங்கே அவர் சொல்கிறார்,
you say, but such things are very unusual.
இப்படிப்பட்ட காரியங்கள் வழக்கத்துக்கு மாறாக இருக்குது என்று சொல்கிறீர்கள்.
That is right.
அது சரிதான்.
But such faith is also unusual.
அப்படிப்பட்ட விசுவாசமும் வழக்கத்துக்கு மாறாக இருக்கிறது.
Then I'll tell you one more story.
இன்னும் ஒரு கதை சொல்கிறேன்.
This was about a man in England about 60 years ago.
இங்கிலாந்து தேசத்தில் 60 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஒரு மனிதர்.
He was a man, a very simple man who was not much educated. He was a plumber.
அவர் அந்த பிளம்பர் வேலை செய்து கொண்டிருந்தார். பைப் எல்லாம் பொருத்துகிற வேலை செய்து கொண்ட ஒரு எளிய மனிதன். அவ்வளவு படிப்பெல்லாம் இல்லை.
His name was Smith Wigglesworth.
அவருடைய பெயர் ஸ்மித் விகில்ஸ்வர்த்.
He was a God gave him a great healing ministry.
அவருக்கு மிகப்பெரிய குணமாக்கும் ஊழியத்தை தேவன் கொடுத்தார்.
I believe it was a real healing ministry because he never made any money out of that ministry.
அது உண்மையான குணமாக்கும் ஊழியம் என்று நான் அறிந்திருக்கிறேன். என்று சொன்னால் அந்த ஊழியத்தின் மூலமாக அவர் பணம் சம்பாதிக்கவில்லை.
He was a simple man.
அவர் ஒரு எளிய மனிதர்.
He was a poor man.
ஏழை மனிதர்.
He did not make money from his healing ministry.
தன்னுடைய குணமாக்கும் ஊழியத்தை வைத்து அதிக பணம் சம்பாதிக்கவில்லை.
He had some amazing healings.
ஆனால் வியக்கத்தக்க குணமாக்கும் வல்லமை அவருக்கு இருந்தது.
One day, he came back home and he discovered his old wife had died.
ஒரு நாளில் வீட்டுக்கு வந்தார். பார்த்தால் தன்னுடைய வயதான மனைவி மறித்து விட்டாள்.
He was a very simple man.
அவன் எளிய ஒரு மனிதர்.
He went into the room.
அவர் ரூமுக்கு போனார்.
He locked the door.
அந்த கதவை சாத்தினார்.
And he said, Lord, okay, my wife is a believer. I'm sure she's gone to you.
என்னுடைய மனைவி விசுவாசி தான். மறித்த பெண் உம்மிடத்தில் தான் வந்திருக்கிறார்கள்.
I did not say goodbye to her.
ஆனால் நான் மனைவிட்ட நான் குட்பை சொல்லவே இல்லையே, டாடா சொல்லவே இல்லையே.
You can't take her like that.
நான் சொல்லாம எப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க?
You know, he was a simple man. He went to God like that.
அவன் இப்படி தான் தேவனிடத்திலே பேசினார். ஒரு எளிய
மனிதர். You can take her, but I have to say goodbye to her.
நீங்க எடுத்துக் கொள்ளுங்க, ஆனால் அதுக்கு முன்பாக நான் உங்களுக்கு குட்பை சொல்லணும்.
He knelt down and prayed.
அவ முழங்கால் படிட்டு ஜெபித்தார்.
And told her to get up in Jesus name.
இயேசுவ நாமத்தில் எழுந்திரு என்று சொல்லி மனைவியை பார்த்து
சொன்னார். And she got up.
உடனே உயிரோடு எழுந்தாள்.
And he said goodbye and she died again.
Goodbye என்று சொல்லி விட்டார். மீண்டும் மரித்து விட்டார்.
I believe 100% this story because that man was a godly man.
இந்த மனிதன் தேவ மனிதனாக இருந்தபடினாலே இது 100% உண்மை என்று நான் நம்புகிறேன்.
I am amazed what God does when a man trusts in him.
ஒரு மனிதன் அவரை நம்பும் பொழுது தேவன் செய்கிற காரியங்கள் வியக்கத்தக்கதா இருக்கிறது.
My brothers and sisters,
என் அருமையான சகோதர சகோதரிகளே,
I am so ashamed, I have trusted God so little.
நான் தேவனை இவ்வளவோ குறைவாக நம்பி இருக்கிறேன், ஆகவே வெட்கப்படுகிறேன்.
I want to trust God more in the days to come.
வரக்கூடிய நாட்களில் அதிகமாக தேவனை நம்ப வேண்டும் என்று
விரும்புகிறேன். I want you to trust God more in the days to come.
நீங்களும் வரக்கூடிய நாட்களில் அதிகமாக தேவனை நம்புங்கள் என்று உற்சாகப்படுகிறேன்.
God will do miracles for us.
தேவன் நமக்கு அற்புதங்களை செய்யும் பொழுது,
especially that he will help us to overcome sins we are defeated by.
குறிப்பாக நாம் எந்த பாவத்திலே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறோமோ அதிலே ஜெயித்து தருவார் என்று விசுவாசிக்கிறோம்.
That we are facing in our family,
நம்முடைய குடும்பத்திலே சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்,
even for sicknesses that we are facing in our family,
நம்முடைய குடும்பங்களிலே குடும்பத்தாரிடத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள்,
we will pray to God and ask God to do a miracle for us.
நாம் தேவனிடத்திலே ஜெபித்து ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும்
என்று ஜெபிக்கிறோம். We will not give up, whether 15 years or 20 years, we're not going to give up. Oh God,
15 ஆண்டுகள் ஆனாலும் சரி 20 ஆண்டுகள் ஆனாலும் சரி ஆண்டவரே நாங்கள் நம்பிக்கையை விட்டு விட மாட்டோம்.
God will answer you.
தேவன் உங்களுக்கு பதில் தருவார்.
I remember when I was seeking God for the baptism in the Holy Spirit.
பரிசுத்தான அபிஷேகத்தை நிறைவே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் தேவனை தேடிக் கொண்டிருந்தேன்.
I first went to the Pentecostal churches.
முதலாவது நான் பெந்தேகோஸ்து சபைகளுக்கு அபிஷேகம் பெறும்படியாய் போனேன்.
When I was young, 23 years old, I did not know anything.
23 வயசுல எனக்கு ஒண்ணுமே தெரியாது.
And they were making a lot of noise and shouting and all that.
அவள சத்தம் போட்டு ஏதோ சத்தம் போட்டு கொண்டிருந்தார்கள்.
They told me to say hallelujah, 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 hallelujah.
சகோதரனே ஹalleluya 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 சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க சொல்லிட்டே
இருந்தாங்க. நான் சொல்ல மாட்டேன்னு
சொல்லிட்டேன்.
I went to my room.
And அறைக்கு சென்றேன்.
And I said, Lord, I don't want what those people have.
ஆண்டவரே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்தாவே எனக்கு வேண்டாம் ஆண்டவரே.
I want what Peter, James and John got on the day of
பேதுரு யோவான் யாக்கோபுக்கு பெந்தகோஸ்தே நாளிலே பெற்ற அந்தாவே எனக்கு வேண்டும் ஆண்டவரே.
I want the real thing.
ஆண்டவரே எனக்கு மெய்யான அந்தாவே.
I don't want any cheap noise making thing.
ஆண்டவரே இந்த சத்தம் போடுகிற ஆவியானவர்
எனக்கு தேவையில்லை. I want the real power of the Holy Spirit.
எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய மெய்யான வல்லமை தேவை ஆண்டவரே.
And then I said,
அப்பொழுது சொன்னேன்,
Lord, if it takes 10 years for me to get it, I'm going to wait 10 years.
ஆண்டவரே இதை பெற்றுக்கொள்வதற்கு 10 ஆண்டு காத்திருக்க வேண்டுமானாலும் சரி நான் காத்திருக்க போகிறேன்.
And God met with me.
தேவனை சந்தித்தார்.
Now I want to tell you this.
நான் இதை உங்களுக்கு சொல்ல வேண்டும்.
If you don't give up,
நீங்கள் விட்டு விடாவிட்டால்,
take a promise in the Bible.
வேதத்திலே சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவரே,
this is your word.
ஆண்டவரே வசனத்தை நம்புகிறேன்.
That's why you must study the Bible.
ஆகவே தான் நீங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும், படிக்க
வேண்டும்.
ஆண்டவரே இது ஒரு வார்த்தை.
I'm going to trust you.
நான் உம்மை நம்ப போகிறேன்.
God will do miracles for you.
தேவன் உங்களுக்காக அற்புதங்களை செய்வார்.
Think of one promise.
ஒரு வாக்குத்தத்தை எண்ணி பாருங்கள்.
I'll say this in closing.
முடிக்கும்போது இந்த ஒரு வாக்குத்தத்தை
Matthew chapter 18.
மத்தேயு சுவிசேஷம் 18
ஆம் அதிகாரம். Wonderful promise.
அருமையான ஒரு வாக்குத்தத்தம்.
Matthew chapter 18.
மத்தேயு 18 ஆம் அதிகாரம்.
Verse 19.
19 ஆம் வசனம்.
Listen to this. Husband and wife, listen to this.
கணவனும் மனைவியுமாய் இருக்கிறவர்களே கவனித்து கேளுங்கள்.
If two of you agree on anything,
உங்களில் இரண்டு பேர் எந்த காரியத்தை குறித்தாகிலும் ஒருமனப்பட்டிருந்தால்,
and you pray,
நீங்கள் ஜெபித்தால்,
and you ask,
நீங்கள் கேட்கும்போது,
it will be done by my father in heaven.
பரலோகத்திலே இருக்கக்கூடிய என் பிதாவினாலே அது அவர்களுக்கு உண்டாகும்.
I have four sons.
எனக்கு நான்கு மகன்கள் உண்டு.
As they grew up in our home,
எங்கள் குடும்பத்திலே வளரும் பொழுது,
like all children, we have faced many difficulties with them.
எல்லா பிள்ளைகளையும் போலவே நாங்களும் அவர்களிடத்திலே பிரச்சனைகளை சந்தித்தோம்.
Physical sicknesses,
சரீர பிரகாரமான
other types of problems,
மற்ற விதமான பிரச்சனைகள்.
We have faced financial difficulties.
பொருளாதார பண பிரச்சனையை சந்தித்தோம்.
My wife and I will kneel down and pray.
நானும் என்னுடைய மனைவியும் முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம்.
And what do we say?
என்ன சொல்வோம்?
Lord,
ஆண்டவரே,
you said,
நீர் சொன்னீர்,
if two of you agree concerning anything,
இரண்டு பேர் எந்த காரியத்திலாகிலும் ஒருமனப்பட்டு ஜெபித்தால், கேட்டால்,
it will be granted.
அது உங்களுக்கு கொடுக்கப்படும்.
Now here is my wife, here am I.
இங்கே என் மனைவி இருக்கிறார்கள், நான் இருக்கிறேன்.
Our conscience is clear.
எங்களுடைய மனசாட்சி சுத்தமாக இருக்கிறது.
Nothing between us and you, nothing between us and each other.
எங்கள் ஒருவருக்கும் ஒருவர் விரோதமாய் ஒன்றுமில்லை, உமக்கும் எங்களுக்கும் விரோதமாய் ஒன்றுமில்லை.
We are praying together in Jesus name.
இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே இதை சுதந்திரம்
பெறுங்கள். According to your promise.
உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி.
Grant this request.
இந்த தேவை எங்களுக்கு சந்தித்தருளும்.
We've been married 38 years.
38 ஆண்டுகளாக எங்களுக்கு திருமணமாகி 38 ஆண்டுகள் ஆகிறது.
Every time
ஒவ்வொரு முறையும் தேவன் அந்த ஜபத்துக்கு செவி கொடுத்திருக்கிறார்.
God is a good God.
தேவன் நல்ல தேவன்.
He brings us into difficult situations so that we can turn to him.
நாம் அவரை நோக்கி பார்க்கும்படியாக கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளாக நம்மை கொண்டு வருகிறார்.
Do you remember how King Asa trusted the Lord when the Ethiopian army came?
எத்தியோப்பியா சேனை ஆசாவுக்கு விரோதமாக வந்தபொழுது ஆசா எப்படி தேவனை நம்பினார்?
God helped him.
தேவன் அவனுக்கு உதவி செய்தார்.
Later on, instead of trusting God, he trusted doctors and trusted so many
others. அதற்கு பிறகு தேவனை நம்புவதை காட்டிலும் மருத்துவர்களை அதிகமாக நம்பிவிட்டான்.
I'm not saying we should not use doctors or medicine.
மருத்துவர்களையோ மருந்துகளையோ பயன்படுத்த கூடாது என்று நான் சொல்லவில்லை.
But cursed is the man who trusts in man.
மனிதனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதத்தில் வாசிக்கிறது.
Blessed is the man who trusts in the Lord.
கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவன் பாக்கியவான்.
You can use doctors, you can use medicines, but trust in the Lord.
டாக்டர்களை பயன்படுத்தலாம், மருத்துவர்களை பயன்படுத்தலாம், ஆனால் உங்களுடைய நம்பிக்கை தேவனிலே தான் இருக்க வேண்டும்.
Let's learn to trust the Lord in all types of difficult situations.
எல்லாவிதமான கடினமான சூழ்நிலைகளின் மத்தியிலும் தேவனை நாம் நம்ப கற்றுக்கொள்வோம்.
Some things we may not know why God does delays so long.
சில காரியங்களை ஏன் தேவன் அதிகமாய் தாமதப்படுத்துகிறார் என்று நாம் அறியாமல் இருக்கலாம்.
I believe those who wait for him will never be ashamed.
ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு காலம் வெட்கப்படுவதில்லை.
You be one of those examples who can testify one day I waited on the Lord and I'm not ashamed.
ஒரு நாளிலே நான் இவ்வளவு நாட்களாக காத்திருந்தேன் தேவனை வெட்கப்படுத்தவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சாட்சிகளாக நீங்கள் மாற வேண்டும்.
Let's trust the Lord more than we have done in the past.
கடந்த காலங்களிலே நாம் தேவனை நம்பினதை காட்டிலும் அதிகமாக நம்புவோம்.
That's right.
நாம் ஜெபிப்போம்.
While our heads are bowed in prayer,
எல்லாரும் தலைகளை வணங்கிருக்கும் பொழுது,
will you say, Lord, forgive me for my evil heart of unbelief?
ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயத்திற்காக என்னை மன்னியும் என்று கேட்பீர்களா?
I'm sorry, Lord, I never confessed this as a sin.
ஆண்டவரே, இதை பாவமாக ஒரு காலம் அறிக்கை செய்யவில்லை. ஆண்டவரே,
Lord, I want to trust you.
ஆண்டவரே, நான் உம்மை நம்ப வேண்டும்.
I want to trust you.
ஆண்டவரே, உம்மை நம்பிக்கையாய் இருக்க
விரும்புகிறேன். You are a God who can do impossible things.
கூடாத காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே நீர்.
I trust you.
நான் உம்மை நம்புகிறேன்.
Thank you that you hear me.
நீர் எங்களுக்கு செவி கொடுக்கிறபடி நான்
நம்புகிறேன். I will not give up.
ஒரு காலம் நான் விட்டுவிட மாட்டேன்.
I will trust you till the end.
ஆண்டவரே, முடிவு வரை ஆண்டவரே உம்மை நம்புவேன்.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.